சுதந்திரம் கட்டுப்பாடு இரண்டும் நமக்கு மிகவும் முக்கியமான விஷயங்கள். திருமதி உஷாராம்தாஸ் அவர்களை இப்பொழுது சுதந்திரமும் கட்டுப்பாடும் என்ற தலைப்பில் பேசும்படி அழைக்கிறேன்.
ஸ்ரீ அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் அப்பா திரு கர்மயோகி அவர்களுக்கும் என் சமர்ப்பணத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதரர் திரு அசோகன் அவர்களின் ஆசியோடு இந்த வெப் கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பானது சுதந்திரமும் கட்டுப்பாடும். சுதந்திரமும் கட்டுப்பாடும் என்பது அருமையான தலைப்பு. ஒரு காருக்கு வேகமாக போகும் சுதந்திரமும் இருக்கும், அதே போல அந்த வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பிரேக்கும் இருக்கும். பிரேக்கே இல்லாமல் ஃப்ரீயாக போகும் வண்டி நமக்கே ஆபத்து, அதில் யாரும் போக மாட்டார்கள். பிரேக் ரொம்ப டைட்டாக இருப்பதால் கார் சரியாக போகாது என்றாலும் அந்த காரிலும் யாரும் ஏற மாட்டார்கள். தேவைப்பட்டால் வேகமாகவும் போக வேண்டும், தேவைப்பட்டால் வேகத்தை அடியோடு நிறுத்தவும் வேண்டும் என்ற இரண்டு விதமான வசதிகளை கொண்ட காரைத்தான் எல்லோரும் நாடுவார்கள். இம்மாதிரி சுதந்திரமும் கட்டுப்பாடும் இரண்டும் கலந்த ஒரு வாழ்க்கையைத்தான் எல்லோரும் விரும்புவார்கள். மனிதன் முன்னேற சுதந்திரம் தேவை, இதை யாராலும் மறுக்க முடியாது. ஒருவன் படித்து தன் அறிவை வளர்த்து கொள்ளவும் அவனுக்கு பிடித்த வேலையில் சேர்ந்து பணியாற்றவும் அவனுக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவும் சுதந்திரம் கிடைத்தால்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். ஒரு காலத்தில் இந்த அடிப்படை சுதந்திரங்கள் இல்லாமல்தான் பல பேர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கீழ்ஜாதி மக்களாக கருதப்பட்டவர்களுக்கு படிப்புரிமை கிடையாது, கௌரவமான வேலை பார்க்கும் உரிமையும் கிடையாது என்ற நிலையில் கீழ்ஜாதி மக்கள் இருந்தார்கள். சுதந்திரத்திற்கு பின்னர்தான் அவர்கள் விரும்பிய படிப்பு படிக்கலாம், விரும்பிய வேலையில் சேரலாம் என்ற சுதந்திரமே அவர்களுக்கு வந்தது. ஆகவே வளர்ச்சி வேண்டும் என்றால் சுதந்திரம் தேவை என்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் அளவுக்கு மீறி ஒருவர் சுதந்திரத்தை அனுபவித்தால் அது ஒரு மனிதனுக்கு நல்லது செய்யும் என்று சொல்ல முடியாது. அளவுக்கு அதிகமான சுதந்திரம் தனக்கே கெடுதல் செய்யும் என்ற ஒரு வழக்கும் வாழ்க்கையில் இருக்கிறது. உதாரணமாக, குழந்தைக்கு சுதந்திரம் கொடுத்தால் அவர்கள் பள்ளிக்கே போக மாட்டார்கள், நாள் முழுவதும் விளையாடியே பொழுதை கழிப்பார்கள். ஊழியர்களுக்கு அவர்கள் விரும்பிய சுதந்திரத்தை வழங்கினால் பெரும்பாலான ஊழியர்கள் வேலைக்கே வரமாட்டார்கள். குடும்பத்தாரின் கட்டுப்பாடு இல்லாது இருந்தால் குடி, சீட்டாட்டம், குதிரைப்பந்தயம் என்று இதிலேயே சம்பாத்தியத்தை எல்லாம் செலவழித்து விட்டு வீணாகி போகும் ஆண்களும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இம்மாதிரி நாடு குடிமக்களுக்கு எத்தனையோ கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மக்கள் ஏற்று நடந்தால்தான் நாடு உருப்படியாக இருக்கும். கட்டுப்பாடுகளை மக்கள் ஏற்காவிட்டால் நாடே ஸ்தம்பித்துவிடும். உதாரணமாக, கட்டுப்பாடுகளை மதிக்காமல் எல்லோரும் வாகனம் ஓட்டினால் சாலையை யாருமே போக நெரிசல் உண்டாகிவிடும். இம்மாதிரியே யாரும் வருமான வரி கட்ட முன்வராவிட்டால் செலவு செய்வதற்கு வருமானமே இல்லாமல் அரசே செயலிழந்துவிடும். அப்படி ஒரு அபாயமும் காத்திருக்கின்றது. இப்பொழுது பூரண யோகத்திற்கு நாம் வருவோம். மற்ற யோகங்களிலெல்லாம் இல்லாத சுதந்திரத்தை அன்னை நமக்கு பூரண யோகத்தில் அளிக்கின்றார். அதாவது, இந்த யோகத்தில் சாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு அவர் சொற்படி நடக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லை. நியம நிஷ்டைகள் இல்லை. உள்ளிருக்கும் இறைவனையே குருவாக ஏற்றுக்கொண்டு நாம் சுதந்திரமாக செயல்படலாம். வெளிக்கட்டுப்பாடுகள் குறையும் அளவுக்கு உள்கட்டுப்பாடுகள் நமக்கு அதிகம். குரு தேவையில்லை என்ற சுதந்திரம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செய்கின்றதெல்லாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடும் உண்டு. நியம நிஷ்டைகள், ஆச்சார அனுஷ்டானங்கள் இல்லை என்பதே ஒரு பெரிய சுதந்திரமாக இருந்தாலும் வெளி வாழ்க்கை என்பது உள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்றும், வாழ்க்கை எப்படி நம்மிடம் நடந்து கொள்கிறது என்பது நம் மனநிலையை பொறுத்தது என்றும், நமக்கு உணர்த்தக்கூடிய லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற பெரிய கட்டுப்பாட்டை நாம் ஏற்க வேண்டிய நிலைமைக்கு வருகிறோம். ஆரம்பத்தில் அன்னையிடம் வருபவர்களுக்கு இதெல்லாம் புரிவதில்லை. நாளாக நாளாக இதெல்லாம் புரியும் போது இந்த யோகம் மற்ற யோகங்களை விட கடினமானது என்று ஒத்துக்கொள்வார்கள். பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர் போன்ற ஆன்மீகத்தின் பெரும் தலைவர்களாக கருதப்படுபவர்கள் கூட பூரண யோகத்தை மேற்கொண்டார்கள் என்றால் ஆரம்ப நிலை சாதகர்களாகவே கருதப்படுவார்கள் என்று சொல்லும் அளவிற்கு இந்த யோகம் அவ்வளவு உள்கட்டுப்பாடுகள் நிறைந்தது. வெளிக்கட்டுப்பாடுகளுக்கு பணிந்து வாழ்க்கை நடத்தத்தான் பொதுவாக மனதுக்கு தெரியும். சமூகமும் சரி, சாதாரண குடும்பஸ்தனும் சரி, இப்படித்தான் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். ஆனால் அன்னைக்கு இது ஒத்து வருவதில்லை. அவர் சுய கட்டுப்பாட்டைத்தான் விரும்புகின்றார். செய்கின்ற வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று ஒருவரை நாம் கட்டாயப்படுத்தலாம். ஆனால் செய்கின்ற வேலையை சமர்ப்பணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. இப்படி கட்டுப்பட வைத்து செய்கின்ற சமர்ப்பணமே ஆகாது, நிச்சயம் சமர்ப்பணமாக இருக்க முடியாது. சமர்ப்பணம் என்பது ஒரு வகை உள் உணர்வு. அதை அவரவரே விரும்பி செய்தால்தான் உண்டு. மற்ற யோகங்களில் யோகம் வேறு, வாழ்க்கை வேறு என்று தெளிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பூரண யோகத்தில் இப்படி ஒரு பாகுபாடு இல்லை. யோகமயமான வாழ்க்கை வாழலாம் என்று பூரண யோகத்தில் ஒரு இடம் இருக்கின்றது. மற்ற யோகங்களில் யோக தன்னை ஒருவர் அர்ப்பணம் செய்து கொண்டால் சம்பாதிக்கும் சுதந்திரம், வேலை செய்யும் சுதந்திரம், திருமணம் செய்து கொள்ளும் சுதந்திரம் எல்லாமே பறிபோய்விடும். ஆனால் யோக வாழ்க்கை வாழ விரும்பும் அன்னை அன்பருக்கு இந்த சுதந்திரம் எதுவும் பறிபோகாது. சுதந்திரம் பறிபோகாவிட்டாலும் கட்டுப்பாடுகள் அதிகம். சம்பாதிக்கலாம், ஆனால் அன்னைக்காக சம்பாதிக்க வேண்டும். வேலை செய்யலாம், ஆனால் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து வேலை செய்ய வேண்டும். குடும்பஸ்தனாக வாழலாம், ஆனால் ஆன்மீக பண்புகளை குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அதாவது என் மனைவி, என் பிள்ளைகள் என்று உரிமை கொள்ளாமல் நான் அன்னையின் குழந்தை என்பது போல அவர்களும் அன்னையின் குழந்தைதான் என்று பார்க்க வேண்டும். ஆகவே இப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால் அளவு கடந்த கட்டுப்பாடு நமக்கு அவசியம் தேவை என்றாகிறது. இத்துடன் இந்த முன்னுரையை முடித்துக் கொண்டு சொற்பொழிவிற்கு வருகிறேன். சுதந்திரம் எனில் கட்டுப்பாடு இல்லை என்பது வழக்கு. சுதந்திரத்தை சுபிட்சமாக்குவது கட்டுப்பாடு என்பது உள்ளது. வாழ்வில் எத்தனை அம்சங்கள் உண்டோ அவை எண்ணற்றவை. சுதந்திரமும் அத்தனை வகையானது, கட்டுப்பாடும் அத்தனை வகையானது. ஒவ்வொரு வகை சுதந்திரமும் அதற்குரிய கட்டுப்பாட்டால் பலன் தரும். பலன் என்பது பாலில் உள்ள நெய்யை தயிர் மூலமும் வெண்ணெய் மூலமும் பெறுவது. அதாவது முடிவான பலனை மூலத்தை அறிந்து முறையாக படிப்படியாக பொறுமையாக பெறும் திறன். நாட்டு சுதந்திரம் வேறு, வீட்டு சுதந்திரம் வேறு. அந்நியன் விலகுவது நாட்டு சுதந்திரம், அந்நியமாக இல்லாதது வீட்டு சுதந்திரம். ஒரு வகையில் வீட்டு சுதந்திரம் சுதந்திரத்தை இழந்து பெறும் பண்பு. குறள் கூறும் நாளிழக்கும் அதன் சிகரமான பண்பு. ஊரில் எழும் சுதந்திர வாழ்க்கை வீட்டு சுதந்திரத்தை இழப்பதால் பெறுவது. ஆன்மா என்பதை சுதந்திரம் என்று கூறும் அளவுக்கு அதில் தடை வரையறை இல்லை. பகவான் தன் யோகத்தில் அடிப்படையான தத்துவங்களான அனந்தம், காலம், சுதந்திரம், ஆத்மா, சிருஷ்டி என்பவற்றிற்கு அவை தம் நிலையை கடக்கும் வகையில் பொருள் கொண்டிருக்கின்றார். அவற்றுள் சுதந்திரம் ஒன்று முதன்மையானது என கூறலாம். சுதந்திரம் தன்னை இழக்கும் சுதந்திரமும் உள்ளது என்கிறார் பகவான். இதனால் மரபில் மோட்சத்தை நாடும் யோகம் அவர் கையில் பிரபஞ்சத்தை திருவுருமாற்றும் யோகமாகின்றது. இது தத்துவம். ஆனால் நடைமுறை என்ன? வாழ்வு கர்மத்திற்கு உட்பட்டது, அதை ஜாதகம் கூறும். இறப்பு வரை வியாபிக்கும் வாழ்வுக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கின்றோம். நமக்கு கட்டுப்படாதது வாழ்வு. வாழ்க்கையில் எதுவும் நம் கையில் இல்லை. பகவான் கூறுபவை வேறு. கர்மம் மனிதனுக்கு கட்டுப்படும். பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் வாழ்வு நீடிக்கின்றது. வாழ்வு நமக்கு கட்டுப்பட்டது, நாம் அதற்கு கட்டுப்பட வேண்டாம். நடைமுறையை மேலும் விளக்கமாக கூறினால், நாம் உயிர் வாழ விரும்பும் வரை வாழலாம். நம்மை தொடும் எந்த சட்டமும், அதாவது வீடு, ஊர், சர்க்கார், சமூகம், வாழ்வு எல்லாமே நமக்கு கட்டுப்பட்டது. நாம் எங்கும் குடியிருக்கலாம், எந்த தொழிலும் செய்யலாம். நாம் செய்வன அனைத்தையும் சர்க்காரும் சமூகமும் வாழ்வும் ஏற்கும் என்றாகும். மேலும் இதை விளக்கமாக கூறினால், நம் தொழில், வீடு, செல்வ நிலை, செல்வாக்கை நாமே நிர்ணயித்துக் கொள்ளலாம். பெம்பர்லிக்கு நான் தலைவியாக வேண்டும் என்றாலும், ஓடிப்போன லிடியா அவனை மணக்க வேண்டும் என்றாலும், ஊரை விட்டு போன பிங்லி வந்து தமக்கையை மணக்க வேண்டும் என்றாலும் அவை நடக்கும். இது எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது, அதற்கும் சுதந்திரத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் என்ன தொடர்பு? நாம் வீட்டை விட பெரிய ஆத்மாவை உடையவர்கள். நம்மால் வீட்டிற்கு சேவை செய்ய முடியும். அதை கட்டுப்பாடாக ஏற்றால் வீடு நமக்கு பொருள், செயல், உரிமை வழக்கில் நம்மை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். தடையாக இருக்காது, கருவியாக அமையும். நம்மை உருவாக்கும் கருவியாக உள்ள வீடு நம்மால் உயரும் அரங்கமாக இருக்கும். அந்த சேவையை வீடு ஏற்பதால் நாம் ஊருக்கு அதே போன்ற சேவையை செய்யும் கருவியாக வளர முடியும். ஊர் அக்காரணத்தால் நமக்கு எல்லா வகையிலும் கட்டுப்படும். ஊர் சேவையை ஏற்பதால் உலகமும், உலகம் நம் சேவையை ஏற்பதால் வாழ்வும் நமக்கு கட்டுப்படும். புயல் கடலில் உருவானால் அது தேவையில்லை என்று நாம் முடிவு செய்தால், வாழ்வு நம் முடிவை ஏற்று புயலை அடக்கும். வாயு, அக்னி பகவான்களுக்குள்ள மந்திரத்தை கண்ட ரிஷிகள் இந்த திறமையை பெற்றிருந்தனர். ஒரு கொல்லையில் நெருப்பு பற்றியது. அந்த நெருப்பு வைக்கோலை எட்டும் நிலையில் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரர் உச்சரித்த அந்த வாயு மந்திரத்தால் காற்று திசை மாறி எதிராக அடித்தது. சொந்த விஷயம் பாதிக்கப்படும் நேரம் அன்பர்கள் பிரார்த்தனையால் இதுபோன்ற பலனை அனைவரும் பெறுவதுண்டு. அதாவது, ஒரு சட்டம் அன்பரை பாதிக்கும் பொழுது அவருடைய பிரார்த்தனை அந்த சட்டத்தையே மாற்றி அனைவரும் பலன் பெற செய்வது அனைவரும் அறிந்த செய்தி. இதை கடந்த உயர்ந்த நிலைகளும் உண்டு. இதுவரை கூறியவை கேட்டு பெறுபவை. அந்த கேட்கும் திறன் அழிந்த பின் அன்னை நாம் கேட்காமலேயே சந்தர்ப்பம் நிர்பந்தம் செய்யுமானால் தன் வழக்கத்தை மாற்றி அருள் செய்ததும் உண்டு. சுதந்திரம் அதிகமானால் சுபிட்சம் பெருகும் என்று அப்பா எழுதியிருக்கின்றார். அதாவது அமெரிக்கா சுதந்திரத்திற்கு பெயர் போனது என்ற சிறப்பு பட்டத்தை 18ஆம் நூற்றாண்டிலேயே வாங்கிவிட்டது. ஐரோப்பாவில் சுதந்திரமாக வாழ முடியாதவர்கள் எல்லாம் சுதந்திரத்தை தேடி அமெரிக்காவிற்கு வந்தார்கள். சுதந்திரமாக வாழ முடிந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம், நல்ல வருமானத்தையும் வசதியையும் பார்க்கலாம் என்ற நம்பிக்கையோடு வந்தார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. அமெரிக்கா சுதந்திரத்தோடு வருமானத்தையும் வசதியையும் சேர்த்தே அங்கு வந்தவர்களுக்கு வழங்கியது. நம் நாட்டில் உயர் ஜாதி மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களை எப்படி அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தார்கள், அவர்களுடைய முன்னேற்றத்தை எப்படியெல்லாம் தடுத்தார்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். வேறு வழியில்லாமல் அவர்களும் பல நூற்றாண்டுகளாக முடங்கி கிடந்தார்கள். இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்து ஜனநாயக ஆட்சி வந்து காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் போன்ற பெரும் தலைவர்கள் அவர்களுடைய உரிமைக்காக போராடி அவர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்னர் தான் இந்திய சமூகம் அவர்களையும் முன்னேற அனுமதித்துள்ளது. இதே மாதிரியான சுதந்திரம் இல்லாத சூழ்நிலைதான் ஐரோப்பாவில் 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 2ஆம் உலகப் போர் முடியும் வரை நிலவியது. ஏழை குடியானவர்களும் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த உழைப்பாளிகளும் இப்படி வாழ்க்கையில் முன்னேறும் சுதந்திரம் இல்லாமல் அடிமைகள் போல கட்டுண்டு இருந்தார்கள். அரசர்களும் பிரபுக்களும் ஆட்சி செய்த காலம் அது. உயர்குடி மக்களுக்கு இருந்த உரிமைகளும் சலுகைகளும் பொதுமக்களுக்கோ சமூகத்தின் அடிமட்டத்தில் இருந்தவர்களுக்கோ இல்லாமல் இருந்தது. இப்படி அடங்கி ஒடுங்கி வாழ்ந்த ஏழை மக்களுக்கு அமெரிக்கா என்ற ஒரு புது கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு சென்றால் சுதந்திரமாக வாழலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் என்ற செய்தி காதில் தேனாக ஒலித்தது. பணக்காரன் ஏழை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் சுதந்திரமாக செயல்பட ஒரு நாட்டில் சம உரிமை வழங்கப்பட்டது என்றால் அங்கு மக்கள் எவ்வளவு உற்சாகமாக செயல்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பிரான்சில் பிரெஞ்சு புரட்சி 1789 வெடித்த பொழுது மக்களுக்கு இப்படித்தான் சம உரிமைகள் கிடைத்தன. பொதுமக்களும் உற்சாகம் கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர தீவிர முயற்சி எடுத்தார்கள். ஆனால் 15 வருடங்களிலேயே நெப்போலியன் மீண்டும் முடியாட்சியை கொண்டு வந்ததனால் புரட்சியினால் கிடைத்த சுதந்திரம் மீண்டும் பறிபோனது. ஆனால் அமெரிக்காவில் அப்படி ஒரு தடங்கல் வரவே இல்லை. 1906 சுதந்திர நாடாக தன்னை அமெரிக்கா அறிவித்துக் கொண்டது. தாய் நாடான இங்கிலாந்து அதை எதிர்த்து போர் தொடுத்தது. 1783 அமெரிக்கா போரை வென்று தன் சுதந்திரத்தை நிலைநாட்டிக் கொண்டது. அதன் பின்னர் படிப்படியாக அமெரிக்க மக்களுக்கு சுதந்திரம் அதிகரித்ததே ஒழிய குறையவில்லை. ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த நீக்ரோக்களை அடிமைகளாக வைத்திருந்தது அமெரிக்காவின் சுதந்திர தோற்றத்திற்கு பெரிய களங்கமாக அமைந்தது. அமெரிக்காவில் 1861-65 வரை நிகழ்ந்த உள்நாட்டு போரின் விளைவாக நீக்ரோக்களுக்கு அடிமை தடையிலிருந்து விடுதலை கிடைத்தது. முன்னேற்றத்திற்கு சுதந்திரம் ஒன்றுதான் வழி, வேறு வழியில்லை என்று சொல்லவில்லை. கட்டுப்பாட்டின் மீது முன்னேற்றம் பெறலாம், ஆனால் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். சோவியத் யூனியனும் சீனாவும் கம்யூனிச ஆட்சியின் கீழ் மக்களை கடுமையான கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்து தம் நாட்டின் முன்னேற்றத்தை விரைவுபடுத்தின. இரு நாடுகளின் பொருளாதார பலம், அரசியல் பலம் மற்றும் இராணுவ பலம் எல்லாம் அதிகரித்தன. அதை நாம் முன்னேற்றம் என்று எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் மக்கள் சந்தோஷமாக இல்லை. 1990 ரஷ்யாவில் மக்கள் கம்யூனிச ஆட்சியை கவிழ்த்து தம்முடைய சுதந்திரத்தை மீண்டும் நிலைநாட்டிக் கொண்டார்கள். 1989 சீனாவிலும் மக்கள் பீஜிங் தலைநகரில் எதிர்ப்பு போராட்டங்களை நிகழ்த்தினார்கள். அதிகாரத்தின் கீழ் வரும் முன்னேற்றத்தை விட சுதந்திரத்தின் கீழ் வரும் முன்னேற்றத்தையே மக்கள் அதிகம் விரும்புகின்றார்கள். ஏனென்றால் சுதந்திரமான முன்னேற்றத்தில் சந்தோஷமும் கலந்துள்ளது. அதிகாரத்தின் கீழ் வரும் முன்னேற்றத்தில் அதிருப்தி கலந்து விடுகிறது. 1975 இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை கொண்டு வந்து 2 ஆண்டுகள் இந்திய மக்களை கடுமையான கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தார்கள். நாட்டின் பொருளாதார நிலை முன்னேறியது. அரசாங்க அலுவலகங்களில் வேலை ஒழுங்காக நடந்தது. குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் தீவிரமாக அமுல்படுத்தப்பட்டன. இருந்தாலும் மக்களின் பேச்சுரிமை, பத்திரிகைகளின் ஃப்ரீடம், எதிர்கட்சி அரசியல்வாதிகளின் பேச்சுரிமை எல்லாம் பறிபோயின. எமர்ஜென்சியை விலக்கி அதன் பின் தேர்தல் நடந்த பொழுது மக்கள் தங்களுடைய அதிருப்தியை முழுவதும் வெளிப்படுத்தி இந்திரா காந்தி அம்மையாரையும் காங்கிரஸ் கட்சியையும் தோற்கடித்தனர். இந்த 2 வருட கட்டுப்பாடே தாங்கவில்லை என்றால் நெடுநாளே கட்டுப்பாடு எப்படி தாங்கும்? இதை வைத்து பார்க்கும் பொழுது அதிகாரத்தின் கீழ் வரும் முன்னேற்றத்தை விட சுதந்திரத்தின் கீழ் வரும் முன்னேற்றம்தான் மக்களை சந்தோஷப்படுத்துகிறது, அதுதான் நீடித்து நிலைக்கும் என்றாகிறது. அமெரிக்காவிற்கு செல்கின்ற இந்திய இளைஞர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி வர தயங்குவதற்கு அங்குள்ள வசதி மட்டும் காரணம் இல்லை, அங்கு நிலவும் சுதந்திரமும் ஒரு முக்கிய காரணம். இங்கே ஒருவர் காதல் திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டுவிட்டு சுயமாக தொழில் தொடங்க விரும்பினாலோ சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலத்தில் வேலை தேடினாலோ சைவ சாப்பாட்டிலிருந்து அசைவ சாப்பாட்டுனாலோ உற்றார் உறவினர் எல்லாம் கேள்வி கேட்பார்கள், கண்டிப்பார்கள், சில சமயம் கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அமெரிக்காவில் இத்தகைய உறவினர் தலையீடு என்பதோ அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தலையீடு என்பதோ மிகவும் குறைவு. இது ஒரு மிகப்பெரிய சுதந்திரமாகும். இந்த சுதந்திரத்தை அந்நாட்டு மக்கள் பெரிதும் விரும்புகின்றார்கள். அங்கே ஒருவருக்கு 18 வயது ஆகிவிட்டால் அவருடைய எதிர்காலத்தை அவரே நிர்ணயித்துக் கொள்ளும் சுதந்திரம் கிடைக்கிறது. அச்சுதந்திரம் அவருடைய படிப்பு, வேலை மற்றும் திருமணம் என்று எல்லாவற்றிலும் வெளிப்படும். உற்றார் உறவினருடைய பொறாமை மற்றும் போட்டியால் உள்ளூரில் இருந்தால் பிழைக்க முடியாது என்று முடிவு செய்து சிலர் வெளியூருக்கு சென்று செட்டிலாகி அங்கே முன்னேற முயற்சி எடுக்கும் சம்பவங்கள் நம்ம நாட்டில் நிகழ்கின்றது. உற்றார் உறவினருடைய பொறாமை மற்றும் போட்டியால் உள்ளூரில் இருந்தால் பிழைக்க முடியாது என்று முடிவு செய்து சிலர் வெளியூருக்கு சென்று செட்டிலாகி முன்னேற முயற்சி எடுக்கும் சம்பவங்கள் நம் நாட்டில் நிகழ்கின்றன. ஆனால் அமெரிக்காவில் அவரவர் சொந்த வேலைகளை பார்ப்பதற்கே அவர்களுக்கு நேரம் சரியாக உள்ளது. அதனால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தலையிடுவதோ போட்டி பொறாமையினால் அடுத்தவர் முன்னேற்றத்தை கெடுக்க முயல்வதோ அங்கே மிகவும் குறைவு. அங்கிருக்கும் வசதியை விட இந்த சுதந்திரமான சூழ்நிலைதான் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுகிறது. அங்குள்ள தனிநபர் சுதந்திரம் இங்கு உள்ளவர்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு இங்கே சூழ்நிலை மாறினால் இந்தியாவின் முன்னேற்றம் பல மடங்கு விரைவு பெறுவதை காணலாம் என்று சகோதரர் அசோகன் அவர்கள் சுதந்திரத்தினால் வரும் முன்னேற்றத்தை பற்றி ப்ராஸ்பெரிட்டியை பற்றி தன்னுடைய கட்டுரையில் சொல்லியிருக்கின்றார். பெண்களுக்கு படிக்க சுதந்திரம் இல்லாத காலம் மாறி அவர்கள் படிக்க ஆரம்பித்து வேலைக்கு போன பொழுது குடும்ப வருமானம் இருமடங்காயது. பாடுபவருக்கும் விளையாடுபவருக்கும் படிப்பவருக்கும் உழைப்பவர்களுக்கும் சமையல் செய்பவர்களுக்கும் சுதந்திரம் உயர்வு தரும். பாட்டு உள்ளுரை உற்சாகத்தில் சட்ட திட்டங்களுக்கு உட்படாது. பாடும் நேரம் குறிப்பிடப்பட்டாலும் உற்சாகம் சுருங்கும். எல்லா செயல்களும் தெய்வ செயல். தெய்வம் மனித சட்டங்களை ஏற்காது. ஏற்ற பாட்டு இயல்பாக எழுவது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது இல்லை. அதனால் ஏற்ற பாட்டிற்கு எதிர்பாட்டு இல்லை என்ற வழக்கு ஏற்பட்டது. பொறாமை எழுவது கட்டுப்பாடு கடுமையாகி பாரபட்சம் கொடுமையாகும் பொழுது பொறாமை தீ கொழுந்து விட்டு எரியும். லெண்டமான் பள்ளியில் சுதந்திரம் முழுமையானது. அங்கு சிறுவர்கள் போட்டியிடுவது இல்லை, பொறாமைப்படுவதும் இல்லை. சம்மர்ஹில் என்ற பள்ளி 60 அல்லது 70 ஆண்டாக இங்கிலாந்தில் செயல்படுகிறது. பள்ளியில் மொத்த மாணவர் எண்ணிக்கை 65. அங்கு வகுப்பு இல்லை, அட்டவணை இல்லை, அட்டண்டன்ஸ் இல்லை, பரீட்சை இல்லை. இதுவரை அந்த பள்ளியில் பயின்றவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த சிறப்பு பெற தவறியதும் இல்லை. சுதந்திரம் என்ற பெயரில் எதையும் செய்ய அனுமதித்தால் குடும்பமோ ஸ்தாபனமோ அழியும். கட்டுப்பாடு சாதிக்கும் அளவு சுதந்திரம் தேவை. தன்னையே அழிக்கும் சுதந்திரம் சுதந்திரம் இல்லை, அழிவு என்று அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார். இந்திய சுதந்திரம் வருமுன் மக்கள் எதையும் செய்ய நினைக்கவும் இல்லை. 1947 வந்த சுதந்திரம் 1977 தான் பலன் கொடுக்க ஆரம்பித்தது. மனிதன் முன்னுக்கு வர வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி செயல்பட சுதந்திரம் வந்து 30 ஆண்டுகள் ஆயிற்று. காதல் திருமணம் பிரபலமான லட்சியம். நம் நாட்டில் பெற்றோர் திருமணம் செய்து வைக்கின்றார்கள். இளைஞன் தான் விரும்பும் பெண்ணை மணக்க அனுமதி இல்லாவிட்டால் மனம் புழுங்கி சுருங்குகின்றான். பெண் இஷ்டத்திற்கு விட்டுவிட்டால் அவள் விரும்பிய இளைஞனை மணக்கிறாள். குதூகலமாக ஆர்ப்பாட்டமாக அவள் வாழ்வு பரிமளிக்கிறது. பல நேரம் பெரியவர்கள் அனுபவத்தால் தவிர்க்கும் அசம்பாவிதங்களை இளைஞர்கள் அறியாமையால் ஏற்று அவதிப்படுகிறார்கள். அப்பொழுது கட்டுப்பாட்டிற்கு எது எல்லை? சுதந்திரம் எந்த அளவிற்கு தேவை என்பதை கண்டறிய திருமணம் ஒரு நல்ல அரங்கம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை மறுத்து அவர்கள் வாழ்க்கையை பாழ் செய்கின்றனர். இளம் வயதில் ஆசையை ஆர்வமாக கருதி அவசரமாக திருமணம் செய்து கொண்டு அடுத்த நாளே வாழ்வில் அவதி மறந்ததும் ஏராளம். பெற்றோர் செய்து வைத்த திருமணம் சிறப்பாக இருக்கின்றது. காதல் திருமணம் தனிந்த வாழ்வும் அளிக்கிறது. இது இரண்டுமே இந்த நாடு பெற்ற அனுபவம். இதன் சாரம் என்ன? எந்த செயலுக்கும் அறிவும் அனுபவமும் தேவை. அவை உள்ள அளவுக்கு சுதந்திரம் வாழ்க்கையை சிறப்பாக்கும். அவசரமும் அறியாமையும் எதையும் பாழ் செய்யும். அவசரமும் அறியாமையும் இருந்தால் சுதந்திரமும் இருந்தால் அது சர்வநாசம் தரும். இதை தனி மனிதன் நிர்ணயிக்க முடியாது, சமூகம் நிர்ணயிக்க வேண்டும். சமூகத்திற்கு எல்லா நேரமும் எல்லோரும் எல்லா விஷயத்திலும் கட்டுப்பட முடியாது. அறிவும் தெளிவும் உள்ள இடத்தில் சொந்த முடிவும், அனுபவம் தேவைப்பட்ட இடங்களில் பெற்றோர் முடிவும் பயன்படும். பெற்றோர்கள் பிள்ளைகள் நலனை விரும்புவதே வழக்கம். பிள்ளைகளும் பெற்றோரை காப்பாற்ற கசங்குவது இல்லை. சம்பாதிக்கும் குழந்தையின் வருமானத்தை சுதந்திரமாக பெற்றோர் அனுபவிப்பதற்காக திருமணம் செய்யாத சுயநலமான பெற்றோர்களும் உண்டு. அதே போல பெற்றோரை புறக்கணிக்கும் பிள்ளைகளும் உண்டு. எதை எப்படி நிர்ணயம் செய்வது? உரிமை யாருக்கு? ஆனால் அன்னை இல்லை. சமர்ப்பணத்தை ஏற்ற அன்பர் இளைஞனானாலும் பெற்றோரானாலும் சமர்ப்பணம் தவறாது தவற்றை விளக்கும், வாழ்நாள் முழுவதும் விளக்கும். சமர்ப்பணத்தை ஏற்காத அன்பர் தன் அறிவு அனுபவம் நாணயத்தின் அடிப்படையில் அன்னையை நினைத்து செயல்பட்டால் பெரும் குறைகள் விலகும். மனம் நேர்மையாக உள்ளவரை அறிவு பெரும் பலன் தரும். நேர்மையும் அறிவும் அனுபவமும் நல்ல எண்ணமும் சேர்ந்து தருவதை சமர்ப்பணம் தரும். இறைவனை மனித வாழ்வில் நான்கு வகையாக பகவான் குறிப்பிடுகின்றார். அதில் ஒன்று இறைவன், இரண்டு ஜோதி, மூன்று சுதந்திரம், நான்கு அமரத்துவம். அறிவு இறைவனை ஜோதியாக காண்கிறது. உடல் இறைவனை நாடி சித்தித்தால் மரணம் அழிகிறது. மரணமில்லாத பெருவாழ்வே உடலுக்கு இறைவன். ஆத்மாவுக்கு இறைவன் சுதந்திரமாக சித்திக்கின்றான். வாழ்வில் அதிகாரம் உள்ளவர் பிறர் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கின்றனர். எவரும் முன் வந்து பிறருக்கு தன் வாழ்வில் சுதந்திரம் தருவதில்லை. அறிபொருளாக வாழ்வில் நடப்பவை கண்ணில் பட்டால் அது ஜீவனின் ஆழத்தில் சுதந்திரத்தை நமக்கு விளக்கும். ஒரு டாக்டருக்கு 1940 மூன்று பிள்ளைகள், மூன்று பெண்கள், வசதியான குடும்பம், சொத்து பணம் காருடன் வாழ்ந்தவர். அவர் இறந்து விட்டார். பணம் இருந்ததால் அனைவரையும் கல்லூரியில் சேர்த்து பட்டம் பெற உதவினார். அவருடைய ஒரு பெண் தனக்கு சுபாவமாகவே எதையும் கேட்க மாட்டாள். அவளுடைய தாயார், உடன் பிறந்தவர்கள் எவரும் அவளுக்கு எதுவுமே தருவதில்லை. அவளை கல்லூரியிலும் சேர்க்கவில்லை. அதாவது வீட்டில் உள்ளவர் பெற்றோர், பிள்ளைகள், உறவினர், நண்பருக்கு நம் வாழ்வில் சுதந்திரம் கொடுத்தால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அப்பா திரு கர்மியோய் அவர்கள் தன்னுடைய அனுத்த உதாரணங்களை இங்கு கொடுத்திருக்கின்றார். அதை பார்க்கலாம். முதலாவது, ஒருவருடைய காரில் 5 பேரும் அவரை மட்டும் பஸ்ஸில் வரும் கூறி இவர்கள் 5 பேரும் கார் சென்று விட்டார். அடுத்தது, இழந்த முதலை பெற்று அதை பல மடங்கு பெருக்கிய பின் வருமானத்தை மெனக்கெட்டு அழித்தவர் அவரை நோக்கி, அதாவது இவருடைய வருமானத்தை பெருக்கியவரை நோக்கி, என்னை ஏமாற்றி விட்டாய் என்றார். மூன்றாவது உதாரணம், பட்டத்தை கனவிலும் காண முடியாதவருக்கு பட்டம் பெற உதவியவரை அந்த பட்டம் பெற்றவர் உன்னால் நான் கெட்டு போனேன் என்று சொன்னாராம். அடுத்தது, மகன் ஜாதகம் தகப்பனாரை ஜெயிலுக்கு அனுப்பும் என்று கேள்விப்பட்ட தந்தை மகனை கொன்று விட்டாராம். உன்னுடைய சுட்டை, அதாவது நிலம், வீடு, அதை எனக்கு கொடுத்து விடு என்று கேட்டவர்கள் சிலர். 30 வருஷமாக செய்த வேலையின் பலனை அடுத்தவருக்கு வலிய கொடுத்ததால் அந்த பலனை பெற்றவர் கொடுத்தவரை ஒரே நாளில் விளக்கிய பெருமையை அவரிடமே கூறி அதையும் சந்தோஷப்பட்டாராம். இன்னொருவர், தன்னை அழிக்க, அவமானப்படுத்த, உயிரை எடுக்க தொடர்ந்து முழு முயற்சி செய்யும் பெரியவருக்கு எவரும் செய்யாத சேவை செய்தவரை அந்த பெரியவர் கொல்வதற்கு முன் வந்தாராம். நாற்பத்தி ஆறு வருஷம் தன்னுடைய குடும்பத்திற்கு முழு பண உதவி செய்தவரை விலக்கி அவமானப்படுத்தியவரும் ஒருவர். சுதந்திரம் என்பது மனிதனுக்கு இல்லை, பெற்றால் அடுத்தவரை அழிப்பான். முக்கியமாக சுதந்திரம் கொடுத்தவரை முழுவதும் அழிப்பான். இந்த அனுபவங்கள் அது இந்த உண்மைகளை எல்லாம் அறிந்த நம்முடைய பண்பானது இந்த விவேகத்தை பழமொழிகளாக்கி உள்ளது. அந்த பழமொழிகள் என்னவென்று பார்த்தால், முதலாவது, தீட்டிய மரத்தில் கூறு பாய்வது, வளர்த்த கடா மார்பில் பாய்வது, அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார். கொலையும் செய்வாள் பத்தினி. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறு. இது போல சுமார் 100 பழமொழிகள் நாம் பார்க்க முடியும். ஐயோ பாவம் எனில் 6 மாத பாவம் கையோடு வரும். பாம்பிற்கு பால் வார்த்தது போல. இப்படி அப்பா அவர்கள் தனது அனுபவத்தின் சுருக்கத்தினை, அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன் தன்னுடைய அனுபவத்தை சுருக்கத்தை எழுதியிருக்கின்றார். அதாவது என்னவென்றால், உன்னை நான் அழிக்க முயலும் பொழுது எனக்கு உதவ மறுத்த நீயும் ஒரு மனிதனா என்று கேட்கும் மனித சுபாவம் ராட்சச சுபாவம் என்று எழுதியிருக்கின்றார். அகங்காரம் நிறைந்தது. அதற்கு நாம் செய்யக்கூடிய சேவை ஒன்று உள்ளது. அதற்குரிய நேரம் வரும்பொழுது அக்கடமையை ஆண்டவன் உனக்கு கொடுத்தால் மனதில் ஈரம் இரக்கம் இல்லாமல் அதை வேரோடு அழிக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். மேலும் அவர் அதையும் கடந்து சென்று அந்த சுபாவத்தை திருவுருமாற்ற வேண்டும் என்கின்றார். ஏனெனில் இக்கொடிய சுபாவம் பிரபஞ்ச நன்மை அனைத்தும் திரண்ட பெரும் உருவம். பூரணயோகத்தின் முதல் அடிப்படை சித்தியை பகவான் அலிப்பூர் ஜெயிலில் பெற்ற பொழுது, அதாவது 1908, அதில் விஸ்வரூப தரிசனத்தில் அர்ஜுனன் கண்ட கோரமான பகுதி இல்லை. கோரம் தீமையின் ஆன்மீக ரூபம். பூரண சுதந்திரம் என்றால் தீமை தானே தன் தீமையை உணர்ந்து தன்னை மிக சூழலாகும் என்று எழுதியிருக்கின்றார். அதாவது வாழ்க்கையில் பரம்பரை திருடன் தானே தன் திருட்டை உணர்ந்து அதை தலைகீழே மாற்ற முன்வருவது போன்ற நிலை. திருடன் தண்டனையால் தானே திருந்துவான் என்பது உலகம் அறிந்தது. திருடனுக்கு அவன் கஷ்டப்படும் தண்டனை தரக்கூடாது. தானே விரும்பி மாறும் அறிவு பெறும் சூழலை அவனுக்கு அளிக்கும் தண்டனையாக தர வேண்டும் என்பது 20வது நூற்றாண்டு அனுபவம். 10 வருடத்துக்கு அவன் விரும்பும் சுதந்திரம் முழுவதும் கொடுத்தால் என்னவெல்லாம் செய்வான்? நாள் முழுவதும் விளையாடுவான், ஆனால் நல்ல பிள்ளை. வாய்க்கு வந்தபடியே பேசுவான், மனித சுபாவம். பொருள்களை உடைத்தபடியே இருப்பான், கை சும்மா இருக்காது. அவனுக்கே உதவியான எதுவும் எந்த குழந்தையும் செய்வதில்லை. இதுபோன்ற சுதந்திரம் கொடுத்த பெற்றோர் கட்டுப்பாடு என வரும்பொழுது குழந்தை சார்பில் தாங்களே ஏற்பது கட்டுப்பாடு. அது முடியாது. முடியாத நேரம் குழந்தை மனம் கோணாதவாறு அவனால் பிறருக்கு தொந்தரவு வராத கட்டுப்பாடுகளை அமல்படுத்தலாம். விலங்கும் தாவரமும் சிருஷ்டியில் அப்படியே உள்ளன. ஆரம்ப காலத்திலிருந்து மாறுதல் எதுவும் இல்லை. ஏதாவது மாறுதல் இருந்தால் அது மனித அறிவுக்கு இதுவரை புலப்படவில்லை. சரித்திரம் ஏற்பட்ட நாளாக மனிதனும் விலங்கு போல் இருந்தவன் என அறிகிறோம். இன்று அவர் வாழ்வு 100 அல்லது 1000 கட்டங்களை கடந்து வந்துவிட்டது. நாம் சிறுவராக இருந்த உலகம் இன்று மாறியுள்ளதை நம்மால் அறிய முடிகிறது. கடந்த 10 ஆண்டு மாற்றம் நம் கருத்துக்கும் புலப்படுகிறது. 500 ஆண்டு மாற்றம் கற்பனைக்கு எட்டுகிறது. மனிதன் முன்னேறியதும் நாகரிகமாக வாழ்வதும் நடந்த செயல்கள். இது மாற்றம், பெரும் மாற்றம், அனைவரும் விரும்பும் மாற்றம். நாகரிகம் பண்பு என நாம் அறியும் மாற்றம். எதுவும் யாரும் பழைய காலத்திற்கு போக விரும்புவதில்லை. இந்த பிரம்மாண்டமான உயர்ந்த மாற்றம் ஏற்பட்டதற்கு முதல் காரணம் கட்டுப்பாடு. இரண்டாம் காரணம், கட்டுப்பாடு சுதந்திரம் என்ற சூழலில் செயல்பட்டதுதான் ஆகும். கட்டுப்பாடு இல்லாமல் கடைத்தெருவு இல்லை. சட்டம் இல்லாவிட்டால் ரோடில் கார் போக முடியாது. குறுக்கும் எடுக்குமாக மனிதர்களும் வாகனங்களும் போக்குவரத்தை ரத்து செய்யும். ஒருவர் வீட்டில் உள்ள பொருளை அடுத்தவர் எடுத்து போகக்கூடாது என்பது கட்டுப்பாடு. வீட்டில் பனியனுடன் இருப்பவர் வெளியில் போகும்பொழுது சட்டை போட்டு கொண்டு போவது அவனே ஏற்படுத்திய சுய கட்டுப்பாடு. மேடையில் ஒருவர் பாடும் பொழுது பேசும் பொழுது கூட்டம் அமைதியாக இருப்பதும், சாப்பிட்ட பின் கை அலம்புவதும், படுக்க போகும் முன் கதவை தாளிடுவதும் எளிய செயல்களாகும். எளிய செயல்களாக இருந்தாலும் இது அவசியமான கட்டுப்பாடுகளாகும். மனித கூட்டம், மனித குலமானது நாகரீகம். மனித குலம் பிரியமுள்ள மக்கள் இனமாக மாறியது பண்பு. நாகரீகமும் பண்பும் உயர்ந்த கட்டுப்பாடானால் கல்வி சமூகம் ஏற்றுக்கொண்ட புனிதமான கட்டுப்பாடு. எல்லோரும் கற்க வேண்டிய நிர்பந்தமற்ற சுதந்திரம் உள்ள நாட்டு சூழலில் ஒருவன் பள்ளியில் சேர்ந்து கல்வி பெறும் கட்டுப்பாட்டை ஏற்பதால் அறிவற்ற முரட்டு மனிதன் அறிவுள்ள நாகரிகமான குடிமகனாகிறான். சங்கீதம் என்பது சாஸ்திரோத்தமான கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட சப்தம். வாயில் வந்தபடி பேசுவது உளறல் குளறல். அதையே நிதானமாக சிந்தித்து பேசுவது பேச்சு. பேச்சு இனிமையாவது பாட்டு. காவியம் சப்தம் சொல்லாகி இனிமையை ஏற்று இசையாக மாறுவது கட்டுப்பாடு. கணிசமாக செயல்படும் பல நிலைகள் உள்ளது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை செய்து பார் என்ற பழைய பழமொழிகளை மாற்றி குடும்பத்தை நிறுவிப்பார் என்று கூற வேண்டும் என்று அப்பா அவர்கள் எழுதுவது உண்டு. நாட்டை ஆள்பவனுக்கு வீட்டை நிர்வாகம் செய்ய முடிவதில்லை. ஒரு கட்சியில் பல ஆயிரம் மெம்பர்கள் தலைவர் பேச்சை ஏற்று நடக்கும் பொழுது அவர் வீட்டில் உள்ள 12 பேர் முக்கியமான விஷயங்களில் தங்கள் இஷ்டப்படி தகப்பனார் நடக்க வேண்டும் என்றால் தலைவர் தொண்டர் இஷ்டப்படி செயல்பட வேண்டும். கட்சியில் கட்டுப்பாடு முக்கியம். குடும்பத்தில் கட்டுப்பாடு உண்டு என்றாலும் சுதந்திரத்திற்கு உட்பட்ட கட்டுப்பாடு அது. கட்டுப்பாடு சுதந்திர சூழலில் பண்பாக மலரும் என்று எழுதியிருக்கின்றார். இதற்கான உதாரணத்தை நாம் பிரைட் அண்ட் பிரஜுடிஸ் கதையில் பார்க்கலாம். அதில் வரும் அந்த கார்டினர் தம்பதிகளை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். லிசியின் பர்சனல் விஷயங்களில் அவர்கள் தலையிடாமல் ஒரு கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வது ஒரு புதுமையான செயல்பாடாகும். இதே நம் நாட்டில் உறவினர்கள் ஒரு வீட்டிற்கு வந்தால் புதிதாக என்ன நடக்கிறது, யார் எப்படி இருக்கிறார்கள், திருமண பேச்சு ஏதேனும் நடக்கிறதா? வந்திருக்கும் வீட்டில் உள்ள பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? படித்துக் கொண்டிருக்கிறார்களா? வேலை தேடி கொண்டிருக்கிறார்களா என்று இவைகளையெல்லாம் துருவி துருவி கேட்பார்கள். இதுதான் இந்தியாவில் நடக்கும். அதிலும் ஒரு பெண்ணிற்கு நிச்சயம் செய்ய முயற்சி எடுத்து ஏதோ ஒரு காரணத்தினால் அது கூடி வராமல் போய்விட்டது என்றால், அல்லது இரண்டாவது பெண் மேல் ஒரு ஆண் மகன் இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறான், ஆனால் அவளோ அவன் ப்ரப்போசலை ஏற்காமல் மறுக்கிறார் என்று இது மாதிரியான இந்த ருசிகரமான செய்திகள் எல்லாம் நம் நாட்டில் உறவினர்களில் காலில் எல்லாம் விழுந்தால் ஏன் அந்த நிச்சயம் நின்றுவிட்டது? ஏன் அந்த இரண்டாவது மகள் நல்ல வசதியுள்ள அந்தஸ்தில் உள்ள அழகான இளைஞனை மணக்க மறுக்கிறாள்? பின்னணியில் என்ன இருக்கின்றது, என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளும் வரை ஓயவே மாட்டார்கள், தூங்க கூட மாட்டார்கள். கார்டினரிடம் லிசி, டார்சி மிகவும் ஆணவம் பிடித்தவன், அடுத்தவர் சந்தோஷத்தை கெடுத்தவன், தன்னை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களை மதிக்காதவன் என்றெல்லாம் அவனை முற்றிலும் நெகட்டிவ் நபராக வர்ணித்திருக்கின்றார். ஆனால் பெம்பர்லி எஸ்டேட்டிற்கு இவர்கள் வந்த பொழுது அங்கிருக்கும் ஹவுஸ் கீப்பர் தன்னுடைய முதலாளி மிகவும் தங்கமானவர் என்றும், ஊழியர்களிடம் அன்பாகவும் பிரியமாகவும் பழகுபவர், மிகவும் பண்புள்ளவர் என்றெல்லாம் வர்ணிப்பதை இந்த கார்டினர் தம்பதிகள் கேட்கின்றார்கள். இப்படி நேர் எதிரான வர்ணனைகளை கேட்பவர்கள் எவரும், அதுவும் மாமா மாமி ஸ்தானத்தில் உறவினர்களாக இருக்கும் பட்சத்தில், என்ன லிசி இது, நீ டார்சி மிகவும் கெட்டவர் என்று வர்ணித்திருக்கின்றாய், ஆனால் ஹவுஸ் கீப்பரோ அவர் மிகவும் தங்கமானவர் என்கிறார், நீ சொல்வது சரியா இல்லை அந்த ஹவுஸ் கீப்பர் சொல்வது சரியா, எது உண்மை என்று நிச்சயம் கேட்பார்கள். ஆனால் அவர்கள் அப்படி அவளை ஒன்றும் கேட்கவில்லை. ஒரு நெருங்கிய உறவினர்களிடம் இத்தகைய ஒரு கட்டுப்பாடு இருப்பது மிகவும் புதுமையான விஷயமாகும். இத்தகைய கட்டுப்பாட்டுடன் அவர்கள் நடந்து கொள்வதற்கு வாழ்க்கை எத்தகைய வெகுமதியை அளிக்கிறது என்ற ஒரு கேள்வி வருகிறது. அவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கை வெகுமதி அளிக்கத்தான் செய்யும். இந்த கார்டன் தம்பதிகளுக்கு என்ன வெகுமதி வாழ்க்கை குடிக்கிறது என்று பார்த்தால், அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கின்ற டார்சி அவர்களுடன் பிரியமாக பழகி, அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவனுடைய மாளிகைக்கு விருந்தினர்களாக வரலாம் போகலாம் என்று ஒரு உரிமையை அளிக்கின்றான். இது அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு கௌரவமாகும். அந்த கட்டுப்பாடு சுதந்திர சூழலில் இருக்கும் பொழுது இந்த ஒரு பண்பு, அப்பா சொன்ன ஒரு அந்த பண்பு பண்பாக மாறும் என்பது இந்த இடத்தில் பொருந்துகின்றது. வீட்டில் காரியம் நடப்பது அவசியம் என்பதை விட உள்ளவர்கள் சந்தோஷமாக இருப்பது முக்கியம். எட்மண்ட் சிறையிலிருந்து தப்பி வெளிவந்து பெரும் செல்வத்தை புதையலாக பெற்று தன்னை சிறைக்கு அனுப்பிய துரோகிகள் செய்ததாக அவன் அறிந்த செய்திகளை ஆராய்ந்து உறுதிப்படுத்திக் கொண்டானாம். அவன் சிறையில் இருக்கும் பொழுது அவன் பெற்ற அறிவு பேரறிவு, எந்த அறிஞரும் பெற்றதில்லை, எந்த அரசனுக்கும் கிடைக்காத அறிவு. அவன் பயின்ற மொழிகள் பல, 5000 நூல்களை படித்து ஃபேரியா அதன் சாராம்சம் 150 நூல்கள் இருப்பதை அவனுக்கு எடுத்து கூறி விவேகத்தின் சிகரம் பொறுமை என்று உணர்த்தினார். அரேபியாவில் இஸ்லாம் பழக்கங்களையும் விசுவாசத்தையும் எட்மண்ட் கற்று அறிந்த பின் வாழ்வு தனக்கு கட்டுப்படுவதை கண்டான். அவனுக்கு துரோகம் செய்தவர்கள் பாபிகள், இறைவன் அவர்களை தண்டிப்பார். எட்மண்ட் தன்னை பொறுத்தவரை ஓரளவு இறைவனுடைய திறமையை பெற்றதால் தானே அவர்களை தண்டிக்க முயன்று செய்த எல்லா முயற்சிகளும் தடையின்றி கூடி வருவதை கண்டான். மூன்று பேர் வாழ்விலும் பழிவாங்கும் முயற்சி பலித்தது. மெர்சடஸ் தான் அவனுக்கு முக்கியம். அவளை பழிவாங்க அவன் மனம் இடம் தரவில்லை. பெர்னாண்டை வாங்கிய பழி மெர்சடஸை அதிக அளவில் பாதிக்கிறது. என்றாலும் செய்து முடித்து விட்டான். இரவு 12 மணிக்கு அவளே வந்தாள். அவனிடம் இது தர்மமா என கேட்டாள். கையிலிருந்த துப்பாக்கி தானே விழுந்தது. பழிவாங்கும் சுதந்திரம் அவள் எழுப்பிய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு மனம் மாறி உயர்ந்து பண்பால் உன்னதம் பெற்றது அவன் நிலை. உலக பெரும் தலைவர் அனைவரும் எழுதிய தலைப்பு கல்வி. பெரும் தலைவர்களில் சிந்தனையாளர்கள் முக்கியமாக கருதி எழுதுவது சுதந்திரம். ஸ்தாபனம் என்பது வெகு முக்கிய கருத்தானாலும் பலரும் அதை பற்றி எழுதவில்லை. ஒருவர் சுதந்திரமும் ஸ்தாபனமும் என்று எழுதியுள்ளார். முறையான கட்டுப்பாடு முழுவதும் தழுவுவது அமல் திகைப்பது உண்டு. கையில் உள்ள வேலை தெரிந்ததாக இருந்தால் கணமும் தாமதிக்காமல் செய்கிறோம். உதாரணத்திற்கு எழுதிய கடுதாசியை போஸ்ட் செய்ய உடனே போஸ்ட் ஆபீஸ்க்கு போகிறோம். 10 லட்சம் பெருமான பொருளை வாங்க வந்தவர் 7 லட்சத்திற்கு மேல் மதிப்பிடவில்லை என்ற பொழுது அவருக்கு தெரியாத விவரம் இருந்தால் எடுத்து சொல்கிறோம். உடனே பொருள் 10க்கு மேல் பொறும் என அறிந்து 10க்கு சம்மதப்படுகிறார். எடுத்து சொல்லாத எதுவும் இல்லாத நேரம் உண்டு. சொல்லி சாதிக்க முடியவில்லை என்ற நேரம் சொல்லாமல் சாதிக்கலாம் என தெரியும். ஆதலால் சொல்வதை நிறுத்திவிட்டால் பேச்சு தடம் மாறி வேறொருவரால் மீண்டும் விஷயத்திற்கு வந்து காரியம் பூர்த்தியாகிறது. அன்பர்களுக்கு இந்த நேரம் முக்கியமான கருத்து ஒன்று உண்டு. சொல்லாமல் சாதிப்பதுவும் ஒரு எண்ணம். அந்த எண்ணம் மனதை விட இல்லாமல் இருப்பது மேல் என்பது அக்கருத்து. அன்பருக்கு அக்கருத்து தெரிந்ததானாலும் நினைவு வருவதில்லை. நினைவு வந்தாலும் செயல்படுத்த மனம் இடம் தராது. அன்பர் இதை நினைவாக தெளிவாக செயல்படுத்தலாம். அன்பர் அல்லாதவர் அன்னை சூழலின் சாயலில் உள்ளவரானால் அவருக்கு இது தோன்றப்போவது இல்லை. அன்னை வாழ்வு மூலம் செயல்படுவார். வாழ்வு காலத்தால் இயங்குவது. காலம் கடந்தால் முக்கிய வேலைகள் முழுவதும் தவறும். காலம் பாசிட்டிவாக இருந்தால் தவறாது. நெடுநாள் கடந்து சூழல் மூலம் பலிக்கும். அதுபோல் தான் கேட்ட விலையை விட 3 மடங்கு அதிக விலைக்கு ஒருவர் தன் பொருளை விற்றார். அன்பர் அந்த கருத்தை செயல்படுத்தினால் காலம் கடக்காமல் அதே நடக்கும். எண்ணத்தை கடந்த ஏற்றம் உண்டா என்றால் உணர்ச்சி எண்ணத்தை கடந்தது. எண்ணத்தை எடுத்து சொல்லாமல் இருக்கலாம், எண்ணம் மனதில் இருக்கும். மனதிலும் அந்த எண்ணம் கூடாது என்றால் தீவிரமாக எழும். எண்ணம் மனதிற்கு உரியது. நாம் மனதை கடந்த ஆத்மாவில் இருந்து செயல்படுவது மேல் என்ற கருத்து நினைவுக்கு வந்தால் அந்த எண்ணம் நம் நினைவை விட்டு அகலும். அதே போல உணர்ச்சியை அகற்றுவது கடினம், ஆனால் முடியும். அது முடிந்தால் காரியம் நடந்த பின்னும் நம்ப முடியாமல் இருக்கும். அதையும் கடந்த நிலை உண்டா என்றால் உண்டு. இவையெல்லாம் அதிக பலன் பெறும் வழி என்பதால் மேற்கொள்ளப்படுபவை. அந்த நினைவு இல்லாமல் இருந்தால், அது கூடாது என்ற மனப்பான்மை இருந்தால், பார்லிமெண்டில் பேசியவரை கேட்ட பிரதமர் அவரை அழைத்து கேபினெட் மந்திரியாக்கியது போல் பலன் இருக்கும். நினைப்பது நினைவு, நினைக்காததும் நினைவாகுமா? அது நினைக்க கூடாது என்ற லட்சியம். லட்சியம் அறியாமையின் இயலாமையிலால் இருக்கும். அறிவின் சிறப்பால் முதிர்ந்த மனம் அடங்கி பெற்ற பண்பாலும் இருக்கும். அது உயர்ந்த மனநிலை. அந்த மனநிலையே முடிவானதா என்றால் அந்த மனநிலையை சமர்ப்பணம் செய்வது அடுத்த கட்டம். அதற்குரியது வாழ்க்கை பலன் இல்லை, யோக பலன் என்று எழுதியிருக்கின்றார். பகவான் ஆத்ம சமர்ப்பணம் என்ற அத்தியாயத்தில் யோக பலனையும் எதிர்பாராத சமர்ப்பணமே சமர்ப்பணம் என்கின்றார். எந்த உயர்ந்த மனநிலையையும் சமர்ப்பணம் செய்வது மேல், எந்த உயர்ந்த ஆத்ம நிலையையும் அதாவது மௌனம் சமர்ப்பணம் செய்யலாம். சமர்ப்பணத்தின் நிலை அதனால் உயரும். உயரும் சமர்ப்பணம் அஸ்திவாரத்தில் அகல்வது அவசியம். அகன்று ஆழ்ந்த சமர்ப்பணம் சரணாகதி ஆகும். சரணாகதியும் நாம் உள்ள நிலையை பொறுத்ததே. எந்த நிலை சரணாகதிக்கும் அடுத்த உயர்ந்த நிலை உண்டு. அடுத்த நிலையில்லாத சரணாகதி ஆத்மா சுப்ரீமான நிலை. அது யோகம் முடிந்த நிலை. பகவானும் அன்னையும் அடைந்த நிலை நமக்கு உண்டு, அனைவருக்கும் உண்டு. சுதந்திரம் மனநிலை, கட்டுப்பாடு முறை. சுதந்திரம் உள்ளது, கட்டுப்பாடு நாம் ஏற்படுத்துவது. உள்ளது ஆண்டவனின் அமைப்பு, கட்டுப்பாடு மனித சாதனை. சுதந்திரமும் கட்டுப்பாடும் என்ற தலைப்பை ஆண்டவன் அருளை மனிதன் அனுபவிக்கும் பாங்கு என கொள்ளலாம் என்று எழுதியிருக்கின்றார் அப்பா அவர்கள். இதை செயலாக கண்ணுறுதலில் வீடு சிறப்பான அரங்கம். புறச்செயலும் அக உணர்வும் வாழ்க்கை பண்பாக உருவாவதை கண்டு அனுபவித்து பண்பாக உருவாக்க திருமணம் உகந்தது. பிரைடன் பிரஜுடிஸ் கதையில் லிடியா கணவனை தேடுகிறாள். ஜேன் தன் மனநிலைக்கு உன்னத நிலையை நாடுகிறாள். எலிசபெத்திற்கு தேவையானது பெம்பர்லி. டாசிக்கு தான் விரும்பிய பெண்ணை மணக்க வேண்டும். எவரும் உயர்ந்த காதலை லட்சியமாக கொள்ளவில்லை. படித்து பண்பு பக்குவம் உள்ள தம்பதிகள் அன்பின் உச்சக்கட்ட காதலை அனுபவிக்க முயன்றால் அது முடியுமா என்பது கேள்வி. முடியாது என்பது உலக அனுபவம். முடியும் என்பது என் கொள்கை என்று அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார். மேலும் அவர் கூறுகிறார், எந்த கணவனும் மனைவியும் ஓரளவு இதை உணர முடியும். பொதுவாக திருமணம் ஆகும் முன் எளிதாக முடியும். அவருடைய கொள்கையின்படி அவை உள்ளபடி காதலுக்குரிய நிலை இல்லை. ஆசை பூர்த்தியாவது மயக்க நிலையில் கவர்ச்சியான ஆர்வத்தை காதல் எனக் கொள்வது. காதல் ரொமான்ஸுக்குரிய சில முக்கிய அம்சங்கள். பலன் எதிர்பாராதது, செல்ஃப் கிவிங், சுயநலமற்ற பரநலம் செயல்படுவது. அட்வென்ச்சர் உள்ளது. அனைத்தையும் இழந்து இல்லாததை லட்சியமாக கருதி பெற முயல்வது. இளமை, அழகு, ஆசை, ஆர்வம் ஆகியவற்றால் மட்டும் பெற முடியாதவை. கடமையோ மனசாட்சிக்கோ காதலில் இடமில்லை. காதலில் இடம் காதலுக்கு மட்டும் உண்டு. சட்டம் அரங்கம் இது. காதல் உண்மையானது என குறிப்பவை பல. அவற்றுள் முதன்மையானது இனம் புரியாத சந்தோஷம் இடைவிடாது எழுவது. நெஞ்சை ஸ்பர்சிப்பது எதுவானாலும் நல்லது கெட்டது, கோபம் தாபம், சூடு சொரணை, கஷ்டம் நஷ்டம், அந்த இனம் புரியாத சந்தோஷம் தீவிரம் மிகுவது அந்த அடையாளம். திருமணமான தம்பதிகள் வீட்டின் கட்டுப்பாட்டிற்கும் மனசாட்சியின் எல்லைக்குள்ளும் இருக்கும் நிர்பந்தம் உள்ளவர்கள். எல்லையில்லா இன்பம் எல்லைக்குள் எழுவது எப்படி? திருமணம் என்ற எல்லைக்குள் எல்லையில்லா காதல் உண்டு என்பது ஆன்மீக உண்மை. இதன் முறைகள் பல. பிறர் கோணத்தில் அவனுடைய கோணத்தில் அறிய முயல்வது அதன் அளவில் எல்லையற்றது. அதாவது கணவனை ஒரு விஷயத்தில் அவனுடைய கோணத்தில் அறிய முற்படும் மனைவிக்கு அல்லது அதையே அவளிடம் நாடும் கணவனுக்கு எல்லையற்ற அம்சம் எழும். அதன் மூலம் இனம் புரியாத இன்பம் இடைவிடாது எழும். ஏனெனில் அவர் கோணத்தில் ஒருவரை அறிய முயன்றால் அதன் மூலம் அவர் ஆத்மா விழிப்படைந்து ஆவி துணையாகி காதலுக்கு உரியவராகிறார். ஒரு அம்சத்தால் ஒரு உயர்ந்த நிலையை அனுபவித்தவருக்கு அனந்தமான காதல் அனைத்திலும் எழவல்லது என புரியும். சுயநலமே மனிதனிடம் காணப்படுவதால் ஒருவர் சுயநலத்தை எக்காரணம் முன்னிட்டும் மற்றவர் பேணுதல் தவறு என்பது சரி. ஆனால் தன் பரநலம் எல்லையற்ற நிலையை காண அதையும் செய்யும் சந்தர்ப்பம் உண்டு. அடுத்தவருக்கு சுயநலமற்ற நல்ல எண்ணமுள்ள இடம் ஒன்று இருந்துவிட்டால் அதை பேணுதல் உயர்ந்த பலனை கொடுக்கும். ஆரம்ப நாட்களில் பொறுமை அளவு கடந்து தேவைப்படும். குதர்க்கமானவர் எனக்கு சேவை செய்ய உனக்கு அதிர்ஷ்டம் தேவை என வெகு சீக்கிரம் உணர்ந்து பேசிவிடுவார்கள். இந்த நினைப்பு அந்த நிலையை எட்டினால் பலன் இருக்காது. பொதுவான நல்ல பண்புள்ள தம்பதிகளிடையே இந்த குறை எழாது என்பதால் சுதந்திரமான அன்பில் கட்டுப்பாடான பண்பை பிறர் கோணத்தில் அறிய முயன்றால் காதல் எழுவது திண்ணம் என்று அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார். மேலும் இந்த சுதந்திரமும் கட்டுப்பாடு நம் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தேவைப்படுகிறது என்பதை பார்க்கலாம். கட்டுப்பாடுகளே இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கையில் முழு சுதந்திரம் கிடைத்தால் அவர் செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்து தம் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ள வாய்ப்பு உள்ளது. அதே சமயத்தில் சுதந்திரமே இல்லாமல் வாழ்க்கை முழு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான சுதந்திரம் கூட இல்லாமல் போய்விடும். சுதந்திரமாக வளர்த்தால் கட்டுப்பாடுகளே இல்லாத நிலையில் தவறான பாதையில் சென்று வாழ்க்கையை சீரழித்துக் கொண்ட இளைஞர்களை பார்க்கின்றோம். வேலை செய்யும் இடத்தில் சுதந்திரமே இல்லை, அதனால் முன்னேற வாய்ப்பே இல்லை என்று பணிபுரியும் இடத்திலிருந்து ஊழியர்கள் வெளியேறுவதையும் பார்க்கின்றோம். ஆகவே சீராகவும் முன்னேற்ற பாதையிலும் போக வேண்டுமென்றால் சுதந்திரமும் கட்டுப்பாடும் வாழ்க்கைக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனில் இணைந்திருப்பதால் தான் முடியும் என்றாகிறது. இன்று வாழ்க்கையில் சாதித்தவர்களையும் மற்றவர்களையும் கூர்ந்து நோக்கினால் சாதித்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை முறைப்படுத்தி கட்டுக்கோப்பாக அமைத்து நடத்தி சென்றது தெளிவாக தெரியும். வாழ்வில் தோற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் குறிக்கோள் இல்லாமல் தான் தோன்றியாக தரிகட்டு செயல்பட்டது தெரியும். இதை பார்க்கும் பொழுது ஆர்கனைசேஷன் என்பது ஒரு தனி மனிதனின் வாழ்வில் சுயக்கட்டுப்பாடு என்ற இடத்தை நிரப்புகிறது. சுயக்கட்டுப்பாடுடன் வாழும் மனிதன் குறித்த நேரத்தில் செயல்படுபவனாகவும் தன்னுடைய வருமானத்திற்குள் செலவுபவனாகவும், அதாவது கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்பவனாகவும், சுமூகமான உறவு உடையவனாகவும், நேர்மையானவனாகவும் இருப்பதோடு வாழ்க்கையில் தொடர்ந்த முன்னேற்றம் அடைபவனாகவும் இருப்பான். ஆகவே சுயக்கட்டுப்பாடு என்பது தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது. இதற்கு மாறாக கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை உடையவன் வாழ்க்கையில் தொடர்ந்த தோல்வியை சந்திப்பவனாக இருப்பான். சாதாரண வாழ்வில் சாதிப்பதற்கு சுயக்கட்டுப்பாடு அவசியம் என்றால் ஆன்மீக வாழ்வில் நாட்டம் உள்ளவர்களுக்கு கடுமையான சுயக்கட்டுப்பாடு அவசியம் என்றாகிறது. கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வில்லை, எந்த ஒரு சிறு காரியத்தையும் செய்ய முடியாது. நம் வீடு கட்டுப்பாடற்ற வீடானால் ஓர் இரவு கூட நிம்மதியாக தூங்க முடியாது. ஒரு பிள்ளையும் பள்ளி படிப்பை முடிக்க மாட்டான். வீட்டில் சமையலாவது நிலையாக சொல்ல முடியாது. அடியிலிருந்து நுனி வரை கட்டுப்பாடு பூரணமாக அவசியம், அத்தியாவசியம். கீழிருந்து மேலே போக போக காரியங்களின் தரம் உயரும். தரம் உயர்ந்தால் காரியத்தை சுருக்கும். உயர்ந்த நிலையில் கட்டுப்பாடு அதிகமானால் காரியம் கெட்டு போகும். மனம் உடலை விட உயர்ந்ததை போல ஆன்மா மனதை விட உயர்ந்தது. ஆன்மாவால் சாதிக்கும் காரியங்களுக்கு அதிக சுதந்திரம் தேவை. ஃப்ரீடம் இஸ் தி ஃபைனல் லா. சுதந்திரமே முடிவான கட்டுப்பாடு என்பது ஸ்ரீ அரவிந்தம் பகவான் கூறிய வாக்கு. தொழிலாளியை கட்டுப்படுத்தி நிலத்தில் வேலை செய்ய சொல்லலாம், சுவர் கட்ட சொல்லலாம், அடிக்கு பயந்து அவன் செய்யலாம், வேலை செய்யாவிட்டால் கூலி கிடைக்காது என்று செய்யலாம். சரியோ தவறோ ஒருவன் மிரட்டினால் அடுத்தவன் செய்வான், சுவர் எழும்பும் காரியமும் நடக்கும். பிள்ளை படிக்க மாட்டேன் என்கிறான் எனில் அவனை கட்டுப்படுத்தி படிக்க சொன்னால் அவன் முகம் சுருங்கும், படிப்பான் ஆனால் மார்க்கு குறைவாக வரும். தானே விரும்பி படித்தால் அதிகமாக புரியும், முகம் சுருங்காது, அதிக மார்க் வரும். அடுத்த கட்டத்தில் பாடம் புரியவில்லை என்றால் பையனை மிரட்டினால் கட்டுப்படுத்தினால் நிர்பந்தம் படுத்தினால் பாடம் புரிய போவது இல்லை, கட்டுப்பாட்டுக்கு பாடம் புரிவதில்லை. சுவர் எழுவது போல் பாடம் புரியாது, காரியம் மேல்மட்டத்தில் நடக்காது. இங்கு சுதந்திரம் வேண்டும். பையனே பாடத்தை விரும்பி சுதந்திரமாக நாடி புரிந்து கொள்ள முயன்றால் புரியலாம், இல்லையேல் இல்லை. அதே போல தியானம் வர வேண்டும், நெஞ்சில் நினைவு வேண்டும், மௌனம் சித்திக்க வேண்டும், ஆன்மாவில் தரிசனம் வேண்டும் என்று நாமே நமக்கு நாமே கட்டுப்படுத்தி கொண்டு சாதிக்க முடியாது. நெஞ்சு பூரித்து தரிசனம் பெற வேண்டும், தானே மனம் தியானத்தை நாட வேண்டும், நினைவு உள்ளிருந்து எழ வேண்டும், மௌனம் உள்ளே மலர வேண்டும். ஆரம்ப நிலைகளில் கட்டுப்பாடு அதிகமாகவும் முடிவான நேரத்தில் சுதந்திரம் அதிகமாகவும் இருப்பது இயற்கை அமைப்பு. அதை வாழ்க்கையிலும் காணலாம், ஆன்மீகத்திலும் காணலாம், பொது வாழ்க்கையிலும் பார்க்கலாம். பதவி உயர்ந்தால் வகிப்பவருக்கு சுதந்திரம் அதிகம். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது, அவர்களே சுய கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ளுதல் முறை. எதிர்பார்ப்பும் கெட்டுப்போகும் என்பது நாம் அறிந்தது. அந்த எதிர்பார்ப்பதை கட்டுப்படுத்த எடுக்கும் முயற்சி ஆசையை கட்டுப்படுத்துவதை விட பெரியது என்று அப்பா எழுதியிருக்கின்றார். கட்டுப்பாட்டை இரு வகையாக பிரிக்கலாம், ஒன்று அதிகாரத்தால் ஏற்படுவது, இன்னொன்று சுய கட்டுப்பாடு. விஷயம் எது என்று விளங்காமல் வீட்டு பழக்கம் என்பதாலோ ஜாதி பழக்கம் என்பதாலோ அல்லது தண்டனை கிடைக்கும் என்பதாலோ நாம் ஏற்று நடப்பவை ஏராளம். பள்ளிக்கூடத்திற்கு நேரத்தில் போவது, பெரியவர்கள் பேசும்பொழுது சத்தம் போடாமல் இருப்பது, காலையில் எழுந்தவுடன் குளிப்பது, எடுத்த பொருளை மீண்டும் அதே இடத்தில் வைப்பது, ஆபீஸ் முடிந்து வேறெங்கும் போகாமல் வீட்டுக்கு வருவது போன்ற அநேக நல்ல பழக்கங்களை நாம் நம்மில் பலர் இதுபோல் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். பழக்கம் நல்லது, அதனால் நல்ல பலனை தரும். அதற்கடியில் ஆழத்தில் எந்த நல்லதும் இல்லாவிட்டாலும் பழக்கம் என்ற அளவில் மேலெழுந்த அளவில் நல்ல பலனை தரும். புற சூழ்நிலையில் உள்ள கட்டுப்பாடு மறைந்தால் இவர்களில் பலர் இப்பழக்கங்களை கைவிடுவார்கள். சுய கட்டுப்பாடு என்பது இவற்றையெல்லாம் தாண்டியது. வீடோ ஊரோ தொழிலோ நிர்பந்தப்படுத்தாமல் நமக்கே நல்லது என்று புரிவதால் நாமே விரும்பி ஏற்றுக்கொண்டு நம்மை அதற்கு உட்படுத்திக் கொள்வது. முதல் மார்க் மாணவனாக வேண்டும் என்று உழைப்பது, பிறர் பேசும் பொழுது குறுக்கே பேசாமல் இருப்பது, அடுத்தவர் மனம் புண்படாமல் இருக்க நாம் நடந்து கொள்வது, விஷயங்களை பிறர் கோணத்தில் அறிவது, பிறர் எண்ணத்தை அறிய முயல்வது, இதெல்லாம் சுயக்கட்டுப்பாட்டால் கிடைப்பவை. அன்னை சுயக்கட்டுப்பாட்டை போற்றுகின்றார். அதிகாரத்தை வெறுக்கின்றார் என்றாலும் அன்னை எந்த கட்டுப்பாட்டையும் விரும்பவில்லை, சுதந்திரத்தையே விரும்புகின்றார். சுதந்திரம் என்பதற்கு ஆன்மீக அர்த்தம் ஆனந்தம். உலகம் ஆனந்தத்தால் உற்பத்தியானது என்பது தத்துவம். அளவு வரையறை என்பது ஏற்பட்டால் வலி ஏற்படும், வரையறை இல்லாவிட்டால் வலி ஆனந்தமாகும் என்பது தத்துவம். சமூகத்திற்கோ தனக்கோ கட்டுப்படுத்திக் கொண்டால் அது அளவுக்கு உட்பட்டது. அச்செயல் மனித செயல் ஆனந்தத்தில் உற்பத்தியானதாக இருக்காது. ஆனந்தத்தில் உற்பத்தியாகும் செயல் ஆண்டவனின் சிருஷ்டி, ஆண்டவனுடைய செயல். மனிதன் இறைவனாக வேண்டும், இறைவனின் திருவுள்ளத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் மனிதன் தன்னை கட்டுப்பாட்டிற்குள் அமைக்கக்கூடாது. எப்படி மனிதன் கட்டுப்பாடின்றி சுதந்திரமாக செயல்பட முடியும் என்று கேட்கலாம். குழந்தை விளையாடும் பொழுதும், சிலையை சிற்பி செதுக்கும் பொழுதும், கவி பாடல்களை எழுதும் பொழுதும் இது போன்ற சுதந்திரமான மனநிலையில் இருந்து செயல்படுகிறார்கள். பரீட்சை எழுத, ஆபீஸில் வேலை செய்ய, வீட்டு வேலை செய்ய, நான்கு பேருடன் பிரயாணம் செய்ய இம்மனநிலையை எப்படி உதவும்? ஆபீஸ் வேலையை சம்பளத்திற்காக மட்டும் செய்பவரை விட கடமையை உணர்ந்து செய்பவர் அதிக உற்சாகத்துடனும் திறமையுடனும் செய்வதை காணலாம். கடவுளுக்கு பயந்து நடப்பவருக்கு மேலும் தெளிவிருப்பதையும் காணலாம். கடவுளுக்கு பயப்படுவதற்கு பதிலாக இச்செயல் ஆண்டவனின் செயல், இதை நான் பூர்த்தி செய்வது ஆண்டவனுக்கு மகிழ்ச்சி தரும், எனவே இதை ஆண்டவனுக்கே அர்ப்பணமாக செய்கிறேன் என்று செய்தால் மனம் அளவு கடந்து அடங்கும். அங்கு சாந்தி நிலவும், அமைதி உடலெல்லாம் பரவும், பொறுமை எழும், சக்தி உற்பத்தியாகும். அந்த நிலையில் அடுத்தவர் பேச்சு காதில் விழாது, வேலையில் மனம் அதிகமாக ஈடுபடும், வேலை மேலும் புரியும், செய்யும் வேகம் அதிகரிக்கும், தவறு குறை பிசகு பிழை வராது, குழப்பம் நீங்கும். 3 மணி வேலை 2.5 மணியில் முடியும். மனம் மகிழ்வால் நிறையும். நாம் நம்மை ஆபீஸுக்கோ சம்பளத்திற்கோ கடமைக்கோ கட்டுப்படுத்திக் கொள்ளும் பொழுது உள்ளதை விட திறமை ஆர்வம் வேகம் தெளிவு எழுவதை நாம் பார்க்க முடியும். சுதந்திரம் அதிகமானால் சமூகம் சம்பளம் மனசாட்சி ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் ஒன்றே சூழல் என்றானால் செயல் இறைவன் செயலாக மாறும். இது அன்னை விரும்பும் முறை என்று எழுதியிருக்கின்றார். கட்டுப்பாடற்ற வாழ்வு காட்டு வாழ்க்கை. நாம் எதற்கு கட்டுப்பட்டாலும் அது அந்த அளவில் நல்லது. குடும்பம் சட்டம் ஆகியவற்றிற்கு மனிதன் கட்டுப்படுகிறான். சுய கட்டுப்பாடு இவற்றை விட உயர்ந்தது. சுய கட்டுப்பாடு என்பது மனசாட்சிக்கு கட்டுப்படுவதாகும். கட்டுப்பாடற்ற செயல் இறைவன் செயலாகும். ஆக கட்டுப்பாடற்ற செயல் என்பது ஆனந்தத்திற்கு சுதந்திரத்திற்கு கட்டுப்படுவது என்று எழுதியிருக்கின்றார். பொதுவாக நாடு கடந்து போனவர்கள் உள்ளூரில் இருந்ததை விட அவர்களை ஒத்த பழைய நண்பர்களை விட அதிக திறமையானாவது சகஜம். சுபாவத்தில் பிறப்பிலேயே மட்டமானவர்கள் உள்ளூரில் இருக்கும் பொழுது பயத்தால் அடங்கியிருப்பவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். ஆனால் வெளிநாடு போனதும் பயம் போய்விடும். ஏனெனில் அங்கு சுதந்திரம் வரும். சுதந்திரம் வந்தால் அது திறமையை மட்டும் கொண்டு வராது, உள்ளூரில் சொல்லாத பொய்யை அங்கு சொல்வார்கள், செய்யாத தவற்றை செய்வார்கள். ஆப்பிரிக்கா, பிஜி தீவு, இலங்கை, சிங்கப்பூர் போன்ற இடங்களுக்கு தமிழர்கள், இந்தியர்கள் வேலை தேடி போனார்கள். அவர்களில் உயர்ந்தவர் செல்வத்தோடு திரும்பி வந்தனர். தாழ்ந்தவர்கள் புது சுதந்திரத்தால் பொய் சொல்லவும் இதுவரை செய்யாததை செய்யவும் ஆரம்பித்து விடுகின்றனர். செல்வத்தோடு தாய்நாடு திரும்பியவர்கள் தொழிலில் முதலீடு செய்த பொழுது அவர்களுடன் பழகுபவர்கள், இது போல இலங்கை, ஆப்பிரிக்கா போய் வந்தவர்கள் அதிகமாக பொய் சொல்கிறார்கள் என்று கூறுவது உண்டு. வெளிநாட்டிற்கு போனால் சுதந்திரம் வருகிறது, செல்வம் வருகிறது, சிலருக்கு பொய்யும் சேர்ந்து வருகிறது. சிலர் அதுபோல் நடந்ததால் பேர் எல்லோருக்கும் வந்துவிடுகின்றது. உண்மை வேறு. வெளிநாடு சுதந்திரம் தருகிறது. உயர்ந்தவருக்கு அந்த சுதந்திரம் திறமையையும், தாழ்ந்தவருக்கு பொய் சொல்லும் சந்தர்ப்பத்தையும் தருகிறது. வழக்கில் உண்மை உண்டு, ஆனால் அது பூரண உண்மை அன்று. உண்மையின் அடிப்படையை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் அது நம் சிந்தனைக்கு விருந்தாக இருக்கும் என்று மருதுபாவத்தில் அப்பா எழுதியிருக்கின்றார். தகப்பனாரும் தாயாரும் வேலைக்கு போவதால் தங்கள் குழந்தைகளை கான்வென்ட் ஹாஸ்டலில் விட்டு வெளியூரில் படிக்க வைக்கிறார்கள். அதனால் நல்ல படிப்பு வருகின்றது, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. யாரிடம் எப்படி பேச வேண்டுமோ அதுபோல் சிறு வயதிலேயே அழகாக பேசுகிறார்கள். மிக அதிக அளவில் படிப்பிலும் பள்ளியிலும் பழக்கத்திலும் உயர்ந்து விடுகிறார்கள். ஆனால் பொம்மை போல ஜீவனற்று இருக்கின்றார்கள். உணர்ச்சியே இல்லை, உயிரே இல்லாதது போல் இருக்கிறார்கள். இளம் குழந்தைகள் தாயின் அன்பின், அவர்களுக்கு தாய்ப்பாசம் என்பது தாய்ப்பால் போன்றது. அந்த இளம் குழந்தைகளை தாயிடமிருந்து பிரிப்பது தவறு, அந்த தவற்றை பிறகு சரி செய்ய முடியாது என்று எழுதியிருக்கின்றார். அதாவது சுதந்திரம் என்பது அன்பிற்கு அஸ்திவாரம். அந்த இடத்தில் குழந்தைகளுக்கு தாயின் அரவணைப்பு அன்பாக இருக்கும் என்று சொன்னார். வாயை திறந்தால் அடி விழும் என்ற வீட்டில் குழந்தைகள் மிக ஒழுங்கான குழந்தைகளாக இருப்பதுண்டு. அதே போல முதலாளிக்கு சந்தேகம் வந்தால் வேலை போய்விடும் என்ற கம்பெனியில் அடங்கி பணிந்து அழகாக நடப்பதுண்டு. இந்த ஒழுங்கான குழந்தைகள், இந்த பணிவான சிப்பந்திகள் சொத்து. ஆனால் எதனால் இந்த ஒழுங்கும் பணிவும் வந்தன? எப்படி வந்தாலும் ஒழுங்கும் பணிவும் உயர்ந்தவை, அவை நிறைவுகள்தான். ஆனால் பயத்தால் வந்தது. பயத்தால் வந்தால் அது ஒழுங்கில்லை, பணிவில்லை என்பதால் இது தாழ்ந்த நிறைவுகள் என்று எழுதிக்கின்றார். இது போன்ற ஒழுங்கான குழந்தைகள் எல்லாம் அம்மா படுக்கையாக படுத்து விட்டார்கள், இது எழுந்து வந்து அடிக்க முடியாது என்று தெரிந்தவுடன் அட்டகாசம் செய்வார்கள், அடாவடி செய்வார்கள். அதே போல முதலாளிக்கு பயந்து பணியும் தொழிலாளி யூனியன் வந்துவிட்டது, இனி பயப்பட வேண்டாம் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு மணி வேலை கூட செய்ய மாட்டான். என்ஜினியரை திட்டுவான், சூப்பர்வைசரை அடிக்க போவான். ஏனெனில் அவனுடைய பணிவு அந்த சூழ்நிலையால் வந்தது, அந்த கட்டுப்பாட்டினால் வந்தது. மனிதன் தன் கூட்டத்திற்கு கட்டுப்பட்டவன். ஊருக்கும் அரசனுக்கும் சட்டத்திற்கும் நாலு பேருக்கும் பயந்து வாழ்பவன். அத்துடன் தனக்கு தோன்றியபடி காரியங்கள் செய்வதையும் அவன் பிறப்போடு கொண்டு வந்துள்ளான். இன்றும் அது அவனுடன் உள்ளது. அதன் தீவிரத்தை பற்றி அன்னை எழுதியிருக்கின்றார்கள். சட்டம், சமூகம், மனசாட்சி, குடும்பம் ஆகியவற்றிற்கு மனிதன் தன்னை உட்படுத்தி வாழ்கின்றான். இவற்றிற்கு புறம்பாக அவன் சுயமாக செயல்படும் இடங்களும் உண்டு. அங்கு அவனை கட்டுப்படுத்துவார் இல்லை, அதனால் அவன் சுயமாக செயல்படுகிறான். அப்படிப்பட்ட செயல்களில் அறிவுடைய புத்திமதியை பொதுவாக அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. தன் இஷ்டம் போல் நடக்கிறான் என்பதை, நான் அழிந்தாலும் பரவாயில்லை, என் இஷ்டப்படியே நடப்பேன் என்று மனிதன் நினைக்கின்றான் என்கிறார் அன்னை. தன்னால் முடியும் என்ற பட்டு அதை செய்பவன் மனிதன் இல்லை. மருந்து சாப்பிடும் பொழுது விலக்கான பொருளை சாப்பிடாமல் இருப்பது உடலுக்கு கட்டுப்பாடு. வீட்டில் பையன் பரீட்சைக்கு படிக்கும் பொழுது டிவி போடாமல் இருப்பது உணர்வுக்கு கட்டுப்பாடு. கட்டுப்பாட்டிற்கு நிதானமும் தைரியமும் தேவை. கட்டுப்பாடுள்ள நாடு முன்னேறும். கூட்டமாக அடித்துக் கொள்ளாமல் வரிசையாக நிற்பது கட்டுப்பாடு. தர்மனுக்கு துரியோதனன் சபையில் தம்பிகள் கட்டுப்பட்டார்கள். நிராயுத பாணியான ராவணனை கொல்ல மறுத்து தர்மத்திற்கு ராமன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். மனுநீதி சோழன் தான் ஏற்படுத்திய சட்டத்திற்கு தன்னையே கட்டுப்படுத்திக் கொண்டான். இந்திய சரித்திரம் உயர்ந்த கட்டுப்பாட்டிற்கு ஏராளமான உதாரணங்களை கொண்டது. கட்டுப்பாட்டின் அம்சங்கள் 1000. அந்த கட்டுப்பாட்டிற்கு அப்பா அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது, ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் 450 பேர் உள்ள ஒரு கப்பல் திடீர் மூழ்க ஆரம்பித்ததாம். எல்லோரும் தங்கள் உயிரை காப்பாற்ற கிடைத்த வழிகளை எல்லாம் மேற்கொண்ட பொழுது பயமின்றி அமைதியாக செயல்பட்டதை ஒரு செய்தியாக உலகெங்கும் சொன்னார்களாம். அவர்களில் ஒருவன் குருடன். அனைவரும் தாமே விலகி அமைதியாக குருடனுக்கு வழிவிட்டார்களாம். அந்த கட்டுப்பாட்டுடன் நடந்ததால் அந்த கப்பலில் உள்ள 450 பேரும் காப்பாற்றப்பட்டார்களாம். அவர்களுக்கு இருந்த அந்த தைரியம் நிதானம் போற்றத்தக்கது என்று அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதோடு அந்த கட்டுப்பாடு இருந்ததினால் அத்தனை பேர் 450 பேரையும் காப்பாற்ற முடிந்தது. இது உயிரையும் காப்பாற்றும் என்று எழுதியிருக்கின்றார். பயந்து குறை சொல்லாமல் இருப்பதற்கு பதிலாக குறை சொல்ல வெட்கப்பட்டு குறை சொல்லாமல் இருக்க மனம் வளர்ந்து உயர்ந்து பக்குவப்பட்டு இருக்க வேண்டும். வகுப்பில் ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் முறை, அது அழகு ஒழுங்கு. கீழ்ப்படியாவிட்டால் தண்டனை கிடைக்கும். வீட்டில் அண்ணனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அதுவும் முறை அழகு ஒழுங்குடன் அதில் பிரியமும் சுதந்திரமும் கலந்து கொள்கின்றன. அண்ணனுடன் காணும் சுதந்திரத்தை ஆசிரியருடன் காண முடிவதில்லை. பிரியமும் அப்படியே. ஆசிரியருடன் பிரியமாக இருப்பது உயர்ந்தது. பிரியத்தோடு ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் முறைக்காக கீழ்ப்படுதலை விட சிறப்பு. ஆபீஸில் அதிகாரி கொடுக்கும் வேலையை செய்யாவிட்டால் தண்டனை கிடைக்கும் என்பதற்காவது, அது முறை என்பதற்காவது செய்வதை விட, கடமை என்பதை விட அந்த வேலையில் அக்கறையாக செய்தால் அதிகமாக புரியும். வேலையின் நுணுக்கம் விளங்கும், சீக்கிரம் வேலை நடக்கும், சிறப்பாக அமையும். மனதை உயர்வாக மாற்றிக்கொண்டால் செய்யும் வேலை மனம் வீசும். இதைவிட வாழ்வில் உயர சிறந்த வழி இல்லை என்று எழுதியிருக்கின்றார். நம்முடைய அன்றாட செயல்களை கவனித்து எவை கடமைக்காக, எவை முறைக்காக, எவை அதிகாரத்திற்காக என்று அறிந்து அவற்றை பிரியத்திற்காகவும் நல்லது என்பதற்காகவும் விருப்பத்திற்காகவுமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முயன்றால் அந்த மாற்றம் திருவுரு மாற்றமாக இருக்கும் என்று எழுதியிருக்கின்றார். அதிக கட்டுப்பாட்டுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டவர்கள் கட்டுப்பாடு விலகியதும் புது மெருகு போட்டார் போல மாறிவிடுவார்கள். மிக அதிகமான கட்டுப்பாடுகள் உள்ள ஆபீஸில் வேலை செய்து ரிட்டையர் ஆனவர்கள் ரிட்டையர் ஆன உடனே உடல் தணிந்து முகம் பிரகாசமாகி விடுவார்கள். கடுமையான கட்டுப்பாடு உள்ள கணவன் இறந்தவுடன் விதவைக்கு கட்டுப்பாட்டிலிருந்து உடல் நலம் பெருகி முகம் மினுமினுப்பு கொடுப்பதும் உண்டு. கல்லூரி முடிந்தவுடன் மாணவர்களிடம் இந்த மாறுதலை காணலாம். கட்டுப்பாட்டின் வகைகள் 1000. பிற செய்யும் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு என ஆரம்பித்து செயலில் கட்டுப்பாடு, உணர்வில் கட்டுப்பாடு, மனதில் கட்டுப்பாடு என வாழ்வின் எல்லா செயல்களையும் அது தழுவி நிற்கிறது. ஏசி, டிவி, ரேடியோ போன்ற சாதனங்களை நிறுத்த முதலில் அந்த ரேடியோவோ டிவியோ அதில் உள்ள சுவிட்சை நிறுத்திய பின் பிளக்கில் உள்ள சுவிட்சை நிறுத்துவது முறை. இதை ஏற்பது ஒரு கட்டுப்பாடு. பிசிக்கல் டிசிப்ளின். எத்தனை விதமாக இக்கட்டுப்பாட்டை நாம் புறக்கணிக்கிறோம் என்று பார்த்தால் நம் உள்ள பல நிலைகள், ஏதோ பிறந்தோம், இதுவரை வாழ்ந்தோம், மீதி நாள் போனால் சரி என்பவர்கள் நிலை 1. அப்படி இல்லை, நம்மால் முடிந்தவரை வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பவருக்கு வாழ்க்கைக்கு பயன்படும் விஷயங்கள் பல, அவற்றுள் கட்டுப்பாடும் 1. பொதுவாக நம் வீடுகளுள் பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என ஓரளவு கட்டுப்பாடு உண்டு. அதுவே நாட்டில் பண்பு நிலையை நிர்ணயிக்கும். அடிப்படையில் ஓரளவு அது இருந்தாலும் வாழ்வு முன்னேற அந்த கட்டுப்பாடு போதாது. மற்றைய நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நம் கட்டுப்பாடு மிக குறைவு. நம்முடைய பழைய கலாச்சாரத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால், அதாவது எந்த அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கலாமோ அந்த நிலையுடன் ஒப்பிட்டால் நாம் மிக குறைந்த அளவே கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளோம். வித்து என்ற அளவில் கருதினால் நாம் எதிர்காலத்தில் எப்படி முன்னேற பிரியப்படுகின்றோமோ அதற்குரிய அளவில் வித்தாக நம்முடைய கட்டுப்பாடு உள்ளது. அது போதுமானது, ஆனால் போதும் என்ற திருப்திப்படும் அளவுக்கு இல்லை. முழு முயற்சி செய்து நாட்டை உயர்த்த முயன்றால் அதற்கு போதுமான அளவில் வித்தாக இன்றுள்ள கட்டுப்பாடு போதுமானது என்று நான் கூறுவேன் என்று அப்பா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பசுமை புரட்சி ஆரம்பித்த பொழுது படிக்காத நம் நாட்டு விவசாயி நவீன முறையை கற்றுக்கொண்டு செயல்பட முடியாது என்றனர். அமெரிக்கா கனடாவில் படித்த விவசாயி 10 வருஷத்தில் கற்றுக்கொண்டதை இந்திய விவசாயி 5 வருஷத்தில் கற்று பலன் பெற்றான். இதுதான் நான் சொல்வது என்று அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார். சொந்தம் நாட்டை சுபிட்சமாகும் சாதனை அடுத்த 60-70 ஆண்டுகளுக்குரியது. முதல் ஆண்டிலேயே சுதந்திரத்தின் பலனை அனுபவிக்க பிரியப்பட்டதால் தான் சாதனைக்கு பங்கம் வந்தது என்று எழுதியிருக்கின்றார் அப்பா. இன்று மூடியுள்ள தொழில்களில் பெரும் பகுதி கம்பெனி ஆரம்பிப்பதன் முன் தொழிலதிபர் அந்த அந்தஸ்தை, அதாவது கார், போன், வெளிநாட்டு பயணம் என்று அனுபவிக்க நினைத்ததால் தான் நிறைய கம்பெனி மூட வேண்டி வந்தது. ஒரு வேலையை ஆரம்பித்தால் வேலையை பொறுத்து பலன் 1 ஆண்டு, 3 ஆண்டு, 30 ஆண்டு கழித்தும் வரும். வேலை என்று ஆரம்பித்தவுடன் முடிவான செல்வாக்கு, அதிகாரம், ஓய்வு பெற்ற பின் வரும் தகுதி இவற்றை அனுபவிக்க மனம் நினைக்கிறது. அதனால் வேலையே கெட்டு விடுகின்றது. கண்டிப்பான கல்லூரிகளில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிய மாணவர்கள் கண்டிப்பில்லாத கல்லூரியில் மேற்படிப்புக்கு போனால் வருஷம் தவறாமல் ஃபெயில் ஆவதுண்டு. அதே சமயத்தில் கண்டிப்பில்லாத கல்லூரியிலிருந்து வந்த மாணவர்கள் எந்த கிளாஸோடு வந்தாலும் ஃபெயில் ஆவதில்லை. கண்டிப்பில்லாத கல்லூரியில் பாஸ் செய்தவன் சுய கட்டுப்பாட்டால் பாஸ் செய்தவன் ஆவான். அதனால் அவனுக்கு திறமை அதிகம் என்று எழுதியிருந்தார். குறைகளை கண்டிக்காத நிறுவனத்தில் தவறு செய்யாதவன் சுய கட்டுப்பாடு உடையவன். அவன் சாதாரண மனிதனாக இருந்தாலும் கெட்டிக்காரனாக இருந்தாலும் கட்டுப்பாடு அவனுக்கு சொத்து. கட்டுப்பாடு இல்லாதவனால் எதையும் செய்ய முடியும். தன்னையே கட்டுப்படுத்துவது அசாதாரணம். அதை செய்ய முன்வந்தால் அசாதாரணமான பலன் உண்டு என்று எழுதியிருக்கின்றார். பீஷ்மனுக்கு அந்த கட்டுப்பாடு இருந்தது. நெப்போலியனுக்கும் அது இருந்தது. சாதாரண குடும்பங்களில் சமையல்காரனில் இருந்து தலைவர் வரை பலருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் இக்கட்டுப்பாடு இருப்பதை நாம் பார்க்க முடியும். மிக உயர்ந்த அம்சம் என்றாலும் மிக எளிமையானவரிடமும் இது பரவலாக காணப்படும். ஒருவர் இக்கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முன்வந்தால் அவருக்கு கிடைக்கும் பலன் பெரிது. அதுவும் இது இல்லாதவர் தேவையில்லாத இடத்தில் ஏற்றுக்கொள்வது அசாதாரண சிறப்பளிக்கும் என்று எழுதியிருக்கின்றார். மதுவிலக்கு வந்த பொழுது குடிப்பழக்கம் தானாக விட்டு போயிற்று. எலெக்ஷனில் நின்ற பொழுது இதுவரை வாய் ஓயாமல் திட்டியவர்களை மேடையிலிருந்து திட்ட முடிவதில்லை. பரீட்சை வந்தால் இரவு பகலாய் படிக்க வேண்டி இருக்கிறது. வீட்டின் செல்லமாக வளர்ந்த மகள் கெடுபிடியான வீட்டில் மருமகளாகி கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது. பெண்கள் பின்னால் போகும் பழக்கம் உள்ளவனை நாலு பேர்கள் சேர்ந்து நைய புடைத்த பின் அப்பழக்கம் நின்று விடுகிறது. 10 மணி நேரம் கரண்ட் இல்லாவிட்டால் நிறுத்தாமல் எவருக்கும் பயன்படாமல் ஓடிக்கொண்டிருந்த ஃபேன்கள் நின்று விடுகின்றன. கரண்ட் இருக்கும் பொழுது நிதானமாக பயன்படுத்தி இருக்கலாம். அதே போல தண்ணீர், அந்த தண்ணீர் கஷ்டம் வரும்பொழுதுதான் சிக்கனமாக நாம் பயன்படுத்துகின்றோம். எப்போதும் அதை அளவோடு பயன்படுத்தினால் தண்ணீர் கஷ்டம் வராது. அதாவது நிர்பந்தத்தால் நாம் செய்வது பெரும் பலன் தருகிறது. குறைந்தபட்ச கட்டுப்பாட்டால் கிடைப்பது இது. நிர்பந்தமே இல்லாத பொழுது நாமே முன்வந்து செய்வது அதிகபட்ச சுய கட்டுப்பாடாகும். குறைந்த கட்டுப்பாட்டிற்கே பெரும் பலன் வந்தால் அதிகபட்ச கட்டுப்பாடு என்ன அளிக்கும் என்று கற்பனை செய்யலாம் என்று எழுதியிருக்கின்றார். எந்த ஸ்தாபனத்திற்கும் சுதந்திரம் கொடுப்பது, அதாவது இடம் கொடுப்பது என்பது இல்லை. 5 மணிக்கு ஆபீஸ் முடிந்தால் 3 நிமிஷம் முன்னதாகவே வெளியே போக முடியாது. சுதந்திரம் ஒருவருக்கு கிடைக்கிறது எனில் அதை அன்னை அருள் என்கிறார். ஒவ்வொரு வேளையும் சொந்த வீட்டில் சாப்பாட்டை கேட்டு சாப்பிட வேண்டியவர் உண்டு. யாசகமாக பெறுவது போல் பெறும் வீடும் உண்டு. அன்பாக தேடி அளிப்பது உண்டு. வீட்டில் இருப்பவருக்கு உணவு, தின்பண்டம், இனிப்பு, பட்சணம் கொடுப்பதை ஒரு இனிமையான கடமையாக ஏற்றுக்கொண்டு யாருக்கு எது பிடிக்கும், எப்பொழுது எது தேவை என கவனித்து கேட்காமல் அளிக்கும் குடும்பமும் உண்டு. குடும்பத்தில் அதனால் ஏற்படும் சுதந்திரத்தையும் பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்தில் இதே சுதந்திரத்தை காண்பது அறிவு. அது அமைவது அருள் என்று அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார். அருளை தன் ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உபயோகப்படுத்த வேண்டும். தான் நலம் பெற பயன்படுத்துவது சரி. இது 1000இல் 1 உண்டு. இதை அனுபவித்தவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். அதாவது நல்ல முறையில் பயன்படுத்தியவர்களை நான் கண்டதில்லைன்னு எழுதியிருந்தார். அட்டூழியம் செய்தவர்களையே கண்டேன் என்று அவர் அந்த அட்டூழியம் செய்தவர்களை பத்தி தன்னுடைய அனுபவத்தை கொடுத்திருக்கார். அப்படிப்பட்டவர்கள் சில செய்ததெல்லாம் இங்க சொல்லியிருந்தார். அதுல வந்து அன்னையின் காலடியில் இருந்து கொண்டே பகிரங்கமாக தொழில் செய்து சொந்தமாக சம்பாதித்தார் ஒருவர். 15 வருஷம் பகலும் இரவும் படுக்கையில் வாழ்க்கையை சோம்பேறியாக கழித்தார் ஒருவர். வீட்டு வேலைக்காரி 20 நாள் மாதத்தில் வருவதில்லை. முதலாளிக்கே துரோகம் செய்தவர் ஒருவர். வேலை செய்யும் இடத்தை விட்டு காலை 6 மணிக்கு போய் 8:30 வருவதை அன்றாக கடமையாக கொண்டவர் ஒருவர். முதலாளிக்கு எந்த வகையில் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் என்று யோசனையை மேற்கொண்டு நிறைவேற்றியவர் ஒருவர். காரிலேயே ஏறாதவர் சந்தர்ப்பம் வந்தவுடன் தினமும் 6 மணி நேரம் காரில் கழித்தாராம். பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டவர் பெண்களை நாடினார். குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யரானார் ஒருவர். தம்மை உயர்த்தியவர் தமக்கு அடங்க வேண்டும் என கருதினார் ஒருவர். முதலாளியிடம் தினம் 1 மணி நேரம் உபதேசம் செய்தவரும் ஒருவர். தினசரி 50 பொய்களை சுதந்திரமாக பேசினவரும் ஒருவர். அன்னை இந்த சுதந்திரத்தை அனைவருக்கும் அவர் அறியாமல் அளிக்கின்றார். அதை அறிந்து அதை நம் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டியது நம் கடமை என்று எழுதியிருக்கின்றார் அப்பா அவர்கள். எல்லா வாழ்க்கை சிறப்புகளுக்கும் அடிப்படை கட்டுப்பாடு என்கிறார் அன்னை. உணவு உடல் நலத்தை நிர்ணயிப்பது போல் கட்டுப்பாடு நம் வாழ்வின் நலத்தை நிர்ணயிக்கின்றது. பல விஷயங்களில் நாம் கட்டுப்பாடுகளும் இருக்கின்றோம். பல விஷயங்களில் கட்டுப்பாட்டில் இல்லை. இல்லாத இடங்களில் ஓரளவு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தால் துவைத்த துணிக்கும் பெட்டி போட்ட துணிக்கும், அதாவது இஸ்திரி போட்ட துணிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். தலைப்பரட்டையானவன் தலை சீவிய பின் உள்ள மாறுதல் தெரியும். கட்டுப்பாடுகள் இரு வகையின. ஒன்று, பிறரால் நாம் கட்டுப்படுத்தப்படுவது. அடுத்தது, நாமே நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வது. சிறு வயதில் பெற்றோர் ஆசிரியருக்கும் பிறகு ஸ்தாபனம் சமூகத்திற்கும் கட்டுப்படுகிறோம். முதலில் பிறரால் கட்டுப்படுத்தியவற்றை பிறகு நம் சுய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறோம். பிறரால் கட்டுப்படுவது நமக்கு நடத்தையை கொடுக்கும், பிஹேவியரை கொடுக்கும். நாமே நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டால் கேரக்டர், அதாவது சுபாவத்தை கொடுக்கும். சொல்வார், மாடியில சிமெண்ட் தளம் போடும்போது சிமெண்ட்டுக்குள் வைக்கும் இரும்பு கம்பி போல கட்டுப்பாடு வாழ்க்கையை வலுப்படுத்தும். அந்த கம்பிகள் இல்லாவிட்டால் தளம் இல்லை. கட்டுப்பாட்டை பல தலைப்புகளில் பிரிக்கலாம். எல்லா கட்டுப்பாடுகளும் பயன் தரும். சாப்பாடு, தூக்கம், வியாதி, சுத்தம், இதெல்லாம் உணர்வுக்குள்ள கட்டுப்பாடு. படிப்பு, அறிவு, பொறுமை, நிதானம், பக்குவம், இது பாடு என்று பிரிக்கின்றார். இதில் நமக்குள்ள கட்டுப்பாடுகள் எவை, தேவையானவை எவை, உள்ளவற்றின் நிலை என்ன என்று கண்டு எந்த அளவு இந்த கட்டுப்பாடுகளை உயர்த்த முடியும் என நிர்ணயம் செய்து முடிந்த அத்தனையும் முழுமையாக நிறைவேற்றினால் நம் நிலை பல மடங்கு உயரும். குறைந்தபட்சம் இருமடங்கு, மும்மடங்கு என உயரும். அது தொழிலில், வாழ்வில், பலனில், நிறைவில் வெளிப்படுவதை பார்க்கலாம் என்று எழுதியிருக்கின்றார். கட்டுப்பாடு இல்லாத இடத்தில் கட்டுப்பாட்டை ஆரம்பிப்பது மேலும் பலன் தர வல்லது. கட்டுப்பாட்டை தேவைப்பட்ட அளவுக்கு உயர்த்துவது என்பது முதல் நிலை. முடிந்த அளவுக்கு உயர்த்துவது என்பது இரண்டாவது நிலை. உச்ச கட்டத்திற்கு உயர்த்துவது என்பது கடைசி நிலை. ஒழுங்காக பள்ளிக்கு செல்வது என்ற கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்ட மாணவனுக்கு நல்ல பள்ளியில் இடம் பெற்று தந்ததால் மட்டும் 20க்கும் கீழாக மார்க் வாங்கியவன் 50க்கு மேல் வாங்கினான். ஒரு குடும்பம் 4ஆம் நிலையில் இருந்தால் இம்முயற்சியால் அது 9ஆம் நிலைக்கு உயர முடியும். அதுபோல உயர்ந்த குடும்பங்களை நாம் பார்த்தும் அதன் சூட்சுமத்தை அறிவதில்லை. சண்டை, சச்சரவு, பற்றாக்குறை, திடீர் தொந்தரவுகள் உள்ள குடும்பம் சுமூகமான, உபரியான, தொந்தரவற்ற குடும்பமாக மாறுவது என்பது சுய கட்டுப்பாட்டால் நிறைவேறுகின்றது. கட்டுப்பாடு மனிதனை உயர்வோடு பிரிய முடியாமல் கட்டி போடும் என்று எழுதியிருக்கின்றார். இறைவன் உலகில் அவதாரம் எடுத்து வந்தாலும் அவன் இறைவனுக்கு உள்ள அதிகாரம், சுதந்திரம், சக்தி இவற்றை பூரணமாக பயன்படுத்த முடியாதாம். அவதாரத்திற்குரிய சட்டத்திற்கே கட்டுப்பட வேண்டும் என்பது சட்டம். மனிதனாக அவதாரம் எடுத்தால் மனித வாழ்வின் சட்டம் கட்டுப்படுத்தும். நரசிம்மமாக அவதாரம் எடுத்தால் சிங்கத்தின் சட்டம் கட்டுப்படுத்தும். வாலியை நேரே நின்று எதிர்த்தால் அவதாரம் என்பதால் வாலி பெற்ற வரம் சக்தியை இழக்காது, வரம் செயல்படும். அவதார சிறப்பு அதை மீற முடியாது. ஆத்திரம் ஆவேசமானால் அது அடங்க நேரமாகும் என்ற விலங்கின் சட்டப்படி நரசிம்மம் இரண்யனை கொன்ற பின் அடங்க 6 மாதம் ஆயிற்று. நரசிம்ம அவதாரம் என்பதால் ஆத்திரமும் எழும், நான் அடக்குவேன் என்று சொல்ல முடியாது. விதியை மதியால் வெல்லலாம் என்பது மனித நாகரிகத்தின் வரலாறு. மனிதனுக்கு சுதந்திரம் இல்லை. குடும்பம், ஊர், உலகம், சர்க்கார், சமூகம், மனசாட்சி, சட்டம் ஆகியவை மனிதன் தன் இஷ்டப்படி நடப்பதை தடுக்கிறது. சுயநலமாக நடக்க முனைந்தால் குடும்பம் தடுக்கிறது. அடுத்தவனுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் ஊர் அனுமதிக்காது, சட்டத்தை மீற சர்க்கார் அனுமதிக்காது, மனசாட்சி நம் ஆசைகளில் 1000ஐ அனுமதிக்காது. அதனால் மனிதன் விதிப்படி நடக்க விரும்பினாலும் சூழ்நிலை 1000 தடைகளை ஏற்படுத்தி அவன் சுதந்திரத்தை பறிக்கின்றது. இந்த தடைகள் எதுவும் இல்லாத நிலை ஒன்று இருந்தால் மனிதன் தன் இஷ்டப்படி ஆசைப்படி தடையின்றி நடப்பான். அப்படி நடக்கும் பொழுது அவனது விதி செயல்படும். விதியை நிர்ணயிப்பது ஜீவாத்மா. எனவே மனிதன் செயலின் சிறு அம்சங்களும், அதாவது அடுத்த நிமிஷம் நான் என்ன செய்ய போகிறேன், எத்தனை வார்த்தை பேசுவேன், இதெல்லாம் விதியால் நிர்ணயிக்கப்படுகின்றன. அதாவது ஜீவாத்மாவால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஜீவாத்மா பரமாத்மாவின் பகுதி என்பதால் பரமாத்மா மனிதனின் சிறு அசைவுகளையும் நிர்ணயிக்கின்றது. எனவே பரமாத்மாவின் பூர்ண சுதந்திரத்தை அனுபவிக்கும் மனிதன் தன் தலைவிதிப்படி நடக்கின்றான். மனிதன் தன்னை மனிதன் என கருதினால் விதி செயல்படுகிறது. ஜீவாத்மா என கருதினால் அவன் செயல் மாற்ற முடியாத விதி என்பதற்கு பதிலாக ஜீவாத்மா நிர்ணயிக்கும் செயலாகிறது. தன்னை பரமாத்மாவாக அறிந்தால் பரிபூர்ண சுதந்திரமாக மனிதன் உணர்ந்து தன் வளர்ச்சியை தானே நிர்ணயிக்கும் செயலாக அவன் வாழ்வு மலர்கிறது. நம் நாட்டில் வீட்டில் பெரியவர்களுக்கும் ஆபீஸில் அதிகாரிக்கும் ஊரில் முக்கியஸ்தர்களுக்கும் நாம் அடங்கி வாழ்கிறோம். அதுவே நம் பண்பு. அடங்காதவரை அடங்கா பிடாரி என்கிறோம். கீழ்ப்படிதல் அவசியம். அது பணிவாகாது, அடக்கமாகாது. பயந்து பணிவது தவறு. அடங்க வேண்டியதற்கு அடங்குவது அடக்கம். அனாவசியமான அதிகாரத்திற்கு பணிவது நம் சுதந்திரத்தை இழப்பதாகும். சுத்தம் சோறு போடும் என்பது போல் சுதந்திரம் அபரிமிதமான பலன் தரும். பயந்து அடங்கினால் மனிதன் சுதந்திரத்தை இழந்து அதன் பெரும் பலன்களை இழக்கின்றான். நம் நாடு ஏழை நாடாக இருப்பதற்கு அது ஒரு முக்கிய காரணம். ஐரோப்பா சர்ச்சு பாதிரிமார்களுக்கு அடங்கி அடிமையாக இருந்தது. அது மாறி மார்ட்டின் லூதர் முதல் மனிதன் தன் ஆத்ம சுதந்திரம் பெற்றான். இன்று ஐரோப்பா அமெரிக்கா வளமாக இருப்பதற்கு அடிப்படையான முக்கிய காரணம் அதுவே. இன்றும் புராட்டஸ்டன்ட் நாடுகள் கத்தோலிக்க நாடுகளை விட வளமாக வாழ்கின்றன. சாதாரண குடும்பங்களில் பெற்றோர்கள் தம்முடைய அதிகாரம், கண்டிப்பு, கட்டாயம் ஆகியவற்றை பயன்படுத்தித்தான் பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வர முயல்கிறார்கள். அன்னை பக்தர்கள் என்ற முறையில் நாம் இவ்விஷயத்தில் சற்று வித்தியாசமாக நடந்து கொண்டால்தான் அன்னை பக்திக்கு ஒரு அர்த்தம் வரும். பிள்ளைகள் சுதந்திரமாக வளர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு ஆன்மீக மலர்ச்சி வரும் என்று அன்னை சொல்லியிருக்கின்றார். ஆகவே நம் கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ற தீவிரத்தில் அவர்களுடைய ஆன்மீக மலர்ச்சி கெட்டு போகும் அளவிற்கு நாம் கண்டிப்பையும் கட்டுப்பாட்டையும் திணிக்க கூடாது. அடிப்படையான விஷயங்களில் கட்டுப்பாட்டை விதித்து அவர்களுடைய மேல் படிப்பு, உத்தியோகம், திருமணம் போன்ற விஷயங்களில் ஒரு சுதந்திரத்தை வழங்கலாம். ஆசிரம பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளையே அன்னை ஆசிரமத்தில் சேர சொல்லி வற்புறுத்தியது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம் பிள்ளைகள் நாம் தேர்ந்தெடுத்த படிப்பைத்தான் படிக்க வேண்டும், நாம் விரும்பும் உத்தியோகத்தில் தான் சேர வேண்டும், நாம் பார்க்கும் வரனைத்தான் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது சரியில்லை. அன்னை ஆசிரம பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்குவதோடு நிறுத்திக் கொள்வார். அதற்கு மேல் அவர்கள் இஷ்டம் என்று விட்டு விடுவார். அந்த மாணவ மாணவிகள் எல்லாம் அவருடைய குழந்தைகள் போலத்தான். அவர் குழந்தைகளையே அவர் கட்டாயப்படுத்தாமல் இருந்தார் என்றால் அதே பாணியில் நாமும் நம் குழந்தைகளுக்கு நமக்கு எது நல்லதென்று தெரிகிறதோ அதை பற்றி அறிவுரை வழங்கிவிட்டு மேற்படி செயல்படுவது அவர்களுடைய இஷ்டம் என்று விட்டால் அன்னையின் பாணியில் நாமும் நடக்கிறோம் என்றாகும். இதற்கு மாறாக கடைசி வரை கட்டாயப்படுத்தி அதிகாரம் செலுத்தினால்தான் நம் கடமையை செய்ததாகும் என்று நாம் நடந்து கொண்டால் நமக்கு சாதாரண மனிதர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். பூவுலகில் பிறக்கின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் முழு சுதந்திரம் கிடையாது. அவன் பிறந்த நாள் முதல் கண்ணை மூடும் இறுதி வரையிலும் பல கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுத்தான் செயல்பட வேண்டியிருக்கிறது. இந்த எண்ணற்ற கட்டுப்பாடுகளும் வரம்புகளும் நம்முடைய சுதந்திரத்தை பெருமளவு குறைத்து விடுகின்றன. நம்முடைய உடம்பின் தேவைகளை நாம் மீறி நடக்க முடியாது. நேரத்திற்கு சாப்பிடாவிட்டால் நாம் வேலை செய்வதற்கு உடம்பில் தெம்பிருக்காது. சிறுவர் சிறுமியராய் இருக்கின்ற அந்த பள்ளி பருவத்தில் அவர்கள் இஷ்டம் போல விளையாடிக் கொண்டிருக்க முடியாது. தினமும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று பெண்களுக்கும் சரி, அந்த வயதிற்கு உண்டான பல்வேறு நிர்பந்தங்களை இந்த சமூகம் திணிக்கின்றது. ஆணாக இருந்தால் அவன் ஒரு வேலை தோடி தேடிக்கொண்டு உழைத்து சம்பாதிக்க வேண்டும். வேலை செய்ய இஷ்டமில்லை, சும்மா இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலும் சமூகம் அவரை சும்மா இருக்க விடுவதில்லை. ஆனால் ஆண்டவனை யாரும் இப்படி நிர்பந்தப்படுத்த முடியாது. அவர் இஷ்டப்பட்டால் வேலை செய்வார், இல்லாவிட்டால் அவர் அமைதியாக இருப்பார். அவரை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆண்களுக்கு இருக்கின்ற சொற்ப சுதந்திரம் கூட பெண்களுக்கு கிடையாது. பெண்கள் விரும்புகின்றார்களோ இல்லையோ, கல்யாண வயதை எட்டிவிட்டால் அவர்கள் கல்யாணம் பண்ணி கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற இடத்தில் சமூகம் அவர்களை வைத்திருக்கின்றது. திருமண வாழ்க்கையில் எனக்கு நாட்டம் இல்லை, ஆன்மீகத்தில் தான் ஈடுபாடு இருக்கிறது என்று சொல்லும் பெண்களை அப்பெண்களின் குடும்பத்தார் சுதந்திரமாக செயல்பட விடுவதில்லை. ஆக பெண் என்றால் திருமணமாகி ஓரிரு குழந்தைகளுக்கு தாயாகி அதற்கு பிறகு பேரப்பிள்ளைகளை பார்த்துவிட்டுத்தான் கண்ணை மூட வேண்டும் என்ற பெரிய கட்டுப்பாட்டிற்குள் தான் பெண்கள் சமுதாயம் இருக்கின்றது. திருமணம் ஒரு பெரிய கட்டுப்பாடு என்றால் வருமானம் அது தனக்கே உண்டான பல்வேறு கட்டுப்பாடுகளை நம்மேல் திணிக்கிறது. தான் விரும்புகின்ற வருபவர்கள் மிகவும் குறைவு. மனதில் லட்ச ரூபாய் வருமானம் இருக்கும் பொழுது கையில் 10,000 அல்லது 15,000 வருமானத்தை பார்ப்பவர்கள் தான் அதிகம். தான் ஆசைப்படுகின்ற வருமானம் கிடைக்காத பட்சத்தில் தான் விரும்புகின்ற மாதிரியெல்லாம் செலவு செய்ய எவராலும் முடியாது. தனக்கு என்ன வருமானமோ அதற்கு உண்டான செலவைத்தான் ஒருவரால் செய்து கொள்ள முடியும். கார் வைத்துக்கொள்ள ஆசையாக உள்ளது, ஆனால் இருக்கின்ற வருமானத்தில் டூ வீலர் தான் வைத்துக் கொள்ள முடியும் என்றால் அப்படிப்பட்ட நிலையில் உள்ள மனிதர் காரை மறந்துவிட்டு டூ வீலரில் தான் போக பழகிக்கொள்ள வேண்டும். திருமணம் சில கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது, வருமானம் சில நிர்பந்தங்களை திணிக்கிறது என்றால் குடும்ப வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் மேலும் சில நிர்பந்தங்களை விதிக்கின்றன. பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இளம் பிள்ளைகள் அவர்கள் இஷ்டப்படியெல்லாம் பெற்றோருக்கு அடங்கி இருக்காமல் செயல்பட முடியாது. திருமணமான பல பெண்கள் கணவனுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் குடும்பம் நடத்த முடியும். அவர்கள் இஷ்டப்படியெல்லாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. வேலை செய்கின்ற ஒரு ஆண்மகனுக்கு அவனுக்கு மேல் ஒரு மேலதிகாரி இருந்தால் அவர் சொல்கின்றபடிதான் வேலை செய்ய வேண்டுமே ஒழிய இவர் இஷ்டப்படி வேலை செய்ய முடியாது. அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களையும் குடிமக்களால் மீறவும் முடியாது. லைசன்ஸ் வாங்காமல் வண்டி ஓட்ட முடியாது. டவுன் பிளானிங் அத்தாரிட்டி மீறி நம் இஷ்டத்திற்கு வீடு கட்டி கொள்ள முடியாது. டிராபிக் விதிமுறைகளை மதிக்காமல் நம் இஷ்டம் போல் வாகனம் ஓட்ட முடியாது. இப்படி குடும்பம், சமூகம், வேலை, வருமானம், அரசாங்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பல்வேறு நிர்பந்தங்களை உண்டு பண்ணி அவரவருக்கு இருக்கின்ற சுதந்திரத்தை பெருமளவு குறைத்துதான் விடுகின்றது. சுதந்திரம் எந்தளவு குறைகிறதோ அந்த அளவு நம் சந்தோஷம் குறைந்து விடுகின்றது. விளையாட விரும்புகின்ற பிள்ளை ஹோம்ஒர்க் போட சொன்னால் அவர்களுக்கு வருத்தம் வருகிறது. அதிக வருமானம் பார்க்க விரும்புகிறவர்களுக்கு குறைந்த வருமானம் வரும்பொழுது அவர் சுருங்கி போகின்றார். தனக்கு பிடிக்காத வேலையை மேலதிகாரி செய்ய சொன்னால் அந்த இடத்தில் சங்கடம் வருகிறது. நிறைய வருமானம் பார்க்கிறவர்களை அதற்கேற்றபடி வருமான வரி கட்ட சொன்னால் அவர்கள் அழுகிறார்கள். ஆனால் இப்படி நினைத்து பார்த்தால் எப்படி இருக்கும்? யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை. இஷ்டம் போல இருக்கலாம், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. இப்படி ஒரு பூரண சுதந்திரம் நமக்கு கிடைத்தால் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம் என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். வேலை செய்கிறோமோ இல்லையோ வேண்டிய வருமானம் கிடைக்கும். யாரும் எதற்கும் நம்ம எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். இஷ்டப்பட்டால் வேலை செய்யலாம், விரும்பினால் திருமணம், இல்லாவிட்டால் சுதந்திர பறவையாக இருக்கலாம். வரி கட்டாமலோ லைசன்ஸ் வாங்காமலோ விதிமுறைகளை பின்பற்றாமலோ இருந்தாலும் எவரும் கேட்க மாட்டார்கள் என்று இப்படி ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைத்தது என்றால் நாம் எப்படி சந்தோஷமாக இருப்போம்? சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கட்டுப்பாடு இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. இயற்கையில் மனிதன் எந்த கட்டுப்பாட்டையும் விரும்புவது இல்லை. இன்று நம் வாழ்வில் அனுபவிக்கும் அத்தனையும் நாம் கற்றுக்கொண்ட கட்டுப்பாடுகளால் வந்தவை. அவற்றை நாமே கற்றுக்கொள்ளவில்லை, பெற்றோர் நமக்கு வழியே கற்றுக் கொடுத்தவை. குழந்தை விரும்பி பள்ளிக்கூடம் போவது என்பது கிடையாது, வற்புறுத்திலேயே நாம் அனுப்புகின்றோம். அதன் இஷ்டத்திற்கு விட்டால் படிப்பில்லை. அதே போல் இன்று நாம் எந்த வகையில் முன்னேற வேண்டுமானாலும் நாமே நம்மை வலிய கட்டுப்படுத்திக் கொள்ள முன்வருதல் அவசியம் என்று எழுதியிருக்கின்றார். முன்னேற்றம் வேண்டும் என்றால் கட்டுப்பாடு அத்தியாவசியம். குடும்ப தலைவர் கட்டுப்பாட்டை வலியுறுத்தாவிட்டால் குடும்பம் உருவாகாது. கட்டுப்பாடு என்பது குடும்பத்தின் அஸ்திவாரம். அது சுமார் 50 அல்லது 100 இடங்களில் அந்த கட்டுப்பாடு செயல்படும். சுதந்திரமானவர் தனக்கென வகுத்துக் கொள்ளும் செயல்முறையை கட்டுப்பாடு என்கின்றோம். அது போன்ற கட்டுப்பாடு பண்பின் அடிப்படையில் உருவான சுபாவமாக இருக்கும். சுபாவம் சுயரூபத்தை வெளிப்படுத்தும். சுபாவம் கடுமையாகவும் பொறாமையாகவும் அவசரமாகவும் எரிச்சலுடையதாகவும் இருக்கலாம். அவற்றின் அடிப்படையில் அவன் தன் கட்டுப்பாட்டை உருவாக்கியிருந்தால் அது கோபக்காரனின் திறமை, பொறாமக்காரனின் வெற்றி, எரிச்சலுடையவனின் பிடிவாதம் போன்றவையாக இருக்கும். நிதானம், பொறுமை, பக்குவம், இனிமை, நாணயம், நட்பு இவற்றின் அடிப்படையில் உருவானதாக இருந்தால் அந்த கட்டுப்பாடு நல்லதை சாதிக்கும். பிறருக்கு தொந்தரவு செய்யாது. அது சாதிப்பனவெல்லாம் அவனுடைய சுதந்திரத்தை வளர்க்கும். பிறர் சுதந்திரத்திற்கு உதவி செய்யும். அதுவே சுய கட்டுப்பாடாக இருக்கும். ஒருவருக்கு கட்டுப்பாடாக அமைவது மற்றவருக்கு எதிராக அமையும். பணத்தை செலவு செய்யாதது ஏழைக்குரிய கட்டுப்பாடு. பணத்தை செலவு செய்ய முன் வருவது செல்வந்தனுக்குரிய கட்டுப்பாடு. கட்டுப்பாடு என்பது எல்லோருக்கும் பொது. ஆனால் எந்த கட்டுப்பாடு யாருக்கு உரியது என்பதை கண்டறிய வேண்டும். ஒருவருக்கு கட்டுப்பாடாக ஒன்று அமைவதால் அனைவருக்கும் அது நல்லது அவசியம் என்று சொல்ல முடியாது. மௌனமாக படிப்பது, வாய்விட்டு படிப்பது என இரு முறைகள் உண்டு. தகப்பனார் வாய்விட்டு படித்து முதல் மார்க் வாங்கியவர். அவர் மகனை வாய்விட்டு படிக்க சொல்லுவார். முதல் தலைமுறையில் பலன் கொடுத்த அந்த கட்டுப்பாடு அடுத்த தலைமுறையில் எதிரான பலன். மௌனமாக படித்தால் அடுத்த தலைமுறைக்கு அதிக பலன் உண்டு. தகப்பனார் பேச்சை கேட்டு வாய்விட்டு படித்தால் போன முறை வாங்கிய 80 மார்க் முறை 30 மார்க்காக ஆகிவிடும். ஆக வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்வதற்கும் அதில் முன்னுக்கு வருவதற்கும் சாதனை புரிவதற்கும் கட்டுப்பாடு அவசியம் தேவை என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். நல்லபடியாக வாழ்வதற்கு கட்டுப்பாடு அவசியம் தேவை என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அதில் முக்கியமானது நாம் அன்னைக்கு கட்டுப்படுவது. இது நாமே விரும்பி ஏற்றுக்கொள்ளும் கட்டுப்பாடாகும். நாம் அன்னைக்கு கட்டுப்படுவது என்றால் அவர் விரும்புகின்ற மனோபாவத்தை ஏற்று அதற்கு உட்பட்டு இருப்பது. நம் வாழ்க்கை நாம் விரும்பும்படி அமைவதற்கு இது அவசியம். நாம் அன்னைக்கு கட்டுப்படும் பொழுது வாழ்க்கையும் நமக்கு கட்டுப்படுகிறது. நாம் அன்னைக்கு கட்டுப்படுவதற்கும் வாழ்க்கை நமக்கு கட்டுப்படுவதற்கும் நேரடி தொடர்பு இருக்கின்றது. வாழ்க்கை நமக்கு கட்டுப்பட்டது இல்லை என்றாலும் அன்னைக்கு கட்டுப்பட்டு உள்ளது. ஏனென்றால் அன்னை வாழ்க்கையை விட உயர்ந்தவர். அவருக்கு நாம் கட்டுப்படுகிறோம் என்றால் அந்த அளவிற்கு நாமும் அன்னை மயமாகிறோம். வாழ்க்கை அவருக்கு கட்டுப்படுவது போல நமக்கும் கட்டுப்படும். அதே சமயத்தில் அன்னையின் அருளை பெற மனிதனுக்கு சுதந்திரம் வேண்டும். எப்படி அதிகாரம் செய்து அன்பை பெற முடியாதோ அதே போலதான் சுதந்திரமும். தானே அன்னையை நாடி வந்தால், சொந்தமாக அன்னையை புரிந்தால், தன் ஆன்மாவே அன்னையை விளைந்தால் அது சுதந்திரமான செயல். அதற்கு நாம் ஒருவரை பின்பற்றியோ, ஒரு முறையை பின்பற்றியோ, புத்தகத்தில் படித்தோ அன்னையிடம் பலன் பெறுகிறோம். பிறர் சொல்ல கேட்டும் அன்னையிடம் அதிசயத்தக்க வகையில் பலனை பார்க்கின்றோம். இருந்தாலும் இதெல்லாம் சிறியது. நாமே நம் உள் உணர்வில் அறிவதே சுதந்திரமான உணர்வு. அதற்கு அருள் நிச்சயம் பதில் அளிக்கும். அன்னை சாதகர்களை கடைத்தெருவுக்கும் போகக்கூடாது என்றார். அவர் கூறியதை மீறி போன முதன்மையான சாதகர் கடையில் நிற்கும் பொழுது கால்களை காணும். உடனே வேகமாக ஆசிரமம் திரும்பினார். ஆசிரமத்திற்குள் வந்தவுடன் கால்கள் மீண்டும் வந்தன. வெளியில் போகக்கூடாது என்றால் நமக்கு வேலை இல்லாத இடத்திற்கு போகக்கூடாது. வெளியில் போகலாம் எனில் வேலை இருந்தால் எங்கும் போகலாம், யாரும் போகலாம். வாழ்வை யோகமாக நடத்த வேண்டும், வாழ்வை விளக்கக்கூடாது, ஏற்க வேண்டும் என்றார் அன்னை. கட்டுப்பாடும் நடைமுறையும் எதிராக இருப்பதால் எதை பின்பற்றுவது என்று பார்த்தால், அதாவது வாழ்வே யோகம் என்பதை நாம் வாழ்வை ஏற்று யோகமாக மாற்ற வேண்டும் என்று கொள்ள வேண்டும். ஆகவே அப்பா அவர்கள் சொல்லியபடி சுதந்திரமும் கட்டுப்பாடும் உண்டது. ஆண்டவன் அருளை மனிதன் அனுபவிக்கும் பாங்கு சுதந்திரமான அன்பில் கட்டுப்பாடான பண்பு வெளிப்பட வேண்டும் என்றும் சொல்லலாம். கட்டுப்பாடுள்ள சுதந்திரம் தேவை. அதாவது அன்னையிடத்தில் அன்னைக்கும் அவருடைய கருத்துகளுக்கும் கட்டுப்பட்டு அன்னையை அன்னைக்காக நாமே உணர்ந்து ஏற்றுக்கொள்வது என்று நாம் பொருள் கொள்ள முடியும். ஆகவே வாழ்க்கை சீராக செல்வதற்கும் ஆன்மாவில் சாதிக்கும் காரியங்களுக்கும் சுதந்திரமும் கட்டுப்பாடும் இரண்டுமே தேவை என்று கூறி இங்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு சகோதரர் அசோகன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வெப் கான்பரன்ஸில் கலந்து கொண்டு பொறுமையாக கேட்ட அன்பர்களுக்கும் பாலு சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஜனனி, என்ன கேள்வி இருக்காமா?
ஹேண்ட் ரைஸ் எதுவும் இல்ல இது வரைக்கும்.
அப்படியா, சரி. உஷா
சொல்லுங்க சார். நமஸ்காரம் சார்.
வணக்கம் உஷா, நல்லா பேசுனீங்க. இந்த கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோ கதையிலேருந்து ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த எட்மண்டு ஹாரியான் ஒரு பேசேஜ் வருது இல்லையா, இது வந்து கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோ கதையை படிச்சவங்களுக்கு தான் அந்த பாயிண்டே புரியும். அது எட்மண்டு சிறையில் இருக்கும்போது ஏராளமான 5000 புத்தகத்துக்கு மேலே படித்தான். அதை படித்து அவனுக்கு ஒரு பெரிய அறிவு கிடைச்சிது. அந்த அறிவுல அந்த அறிவினுடைய முடிவா வந்து பொறுமை தான் வாழ்க்கையில ரொம்ப அவசியம்னு ஃபேரியா அவர் எட்மண்டுக்கு உணர்த்தினாரு. ஆனா அவன் வந்து பழி வாங்குறதுல ஈடுபட்டான் அப்படின்னு ஒரு பேசேஜ் வருது இல்லையா. அந்த பேசேஜ் நீங்க சொல்லும் போது கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோன்ற கதையில இருந்து அப்பா ஒரு பாயிண்ட் எடுத்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க அதை கொஞ்சம் பேக்ரவுண்டை விளக்குனாதான் மற்றவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஜனனி, வேற ஒன்றும் ஹேண்ட் ரைஸ் ஆகல?
இல்லை சார், எதுவும் இல்லை.
சரி, க்ளோஸ் பண்ணிடலாமா?
ஓகே சார். இன்று நமக்கு சுதந்திரமும் கட்டுப்பாடும் என்ற தலைப்பில் பேசிய திருமதி உஷா ராம்தாஸ் அவர்களுக்கு நன்றி. மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.